அப்படியே அந்த சுவாமி எளியாச்சு, சுவாமி திருவள்ளும்படி அப்படி ஆரம்பிச்சிடலாம்.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் சத்வாதயுக்மதரதீர்வதுங்கராஜம் ஸ்ரையந்த யுக்மகிருத பூரி பரிஷ்வந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணார்த்த வேதாந்த யுக்மன் ஸ்ரீமத் ஸ்ரீபாத யோகேஸ்வர குருபதயோர் அர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனிகிருபயாப்ராப்தமோக்ஷாயஸ்ரமந்தம் ஜகந்தி குரு பங்கிமஹம் ப்ரபத்யே. அத்தீச்சாயம் அஞ்சித்தோரஸ்தலம் ஸ்ரீயா அஞ்சனாச்சலசங்காரம் அஞ்சலிர் மமகாஹதாம் ஏனோபனிஷதாம் பாஷ்யம் ராமானுஜமதானுகம் ரம்யம் கிருதம் ப்ரபத்யேகம் ரங்கராமானுஜம் முனிம். தர்ஜனஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யகாரர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை நியமித்தருளினார். திருக்குருகை பிரான் பிள்ளானை திருவாராயிருப்படிக்கு வியாக்கியானம் அருளி செய்ய வைத்து அவருக்கு பகவத்விஜய சிம்ஹாசனத்தையும் கொடுத்தார். ஸ்ரீபாஷ சிம்ஹாசனாதிபத்தியம் 4 பேருக்கு கொடுத்தார் என்றும் முதலே பார்த்தோம். இப்படி தரிசனஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யகாரருடைய வழியிலே செம்பெருமானாருடைய தரிசனத்தை வளர்த்து போந்த நம்முடைய உயர்ந்த ஆச்சாரியர்கள் அடுத்தடுத்து ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனத்திலேயும் விசேஷமாக அருளி செயலிலே பிரவர்த்திப்பதிலேயும் இப்படி உபய வேதாந்த சம்பிரதாயத்தை மிகவும் போற்றி சம்ஸ்கிருத வேதமும் தமிழ் வேதமாகிய ஆழ்வாறு பாசுரங்களும் எவ்வளவு அந்யோன்யமாக பாரமிகாந்தியத்தையே விஷ்ணு பாரம்யத்தையே அதுவும் விசேஷமாக சுலப உபாயமாக சரணாகதியையே உபதேசிக்கின்றன என்பதை மிகவும் ரசித்து அதையே நமக்கு உபாயமாக சொல்லி வைத்தார்கள். அப்படி தமிழ் வேதமும் சம்ஸ்கிருத வேதமுமாய் இழைந்து கொண்டு வந்து பரமபோக்கியமாக இருந்த நம்முடைய சம்பிரதாயத்திலே ரொம்ப உயர்ந்த ஆச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியர் என்கிறதான பிருதத்துக்கு ரொம்பவும் பொருத்தமுடையவரான ஸ்ரீ உபனிஷத் பாஷ்யக்காரருடைய திவ்ய வைபவத்தை தொடங்கி இன்று நாம் அனுபவிக்கப் போகிறோம். உபனிஷத் பாஷ்யக்காரருக்கு ரங்கராமானுஜ மகாதேசிகன் என்பதாக திருநாமம். வேளாமூர் என்று இங்கே சென்னையிலிருந்து ஒரு 60 மைல் தொலைவில் செங்கல்பட்டுக்கு அருகிலே உள்ளதான அக்ரஹாரத்திலே இவருடையதான வம்சம். சாமவேதாத்தியனம் பண்ணுவாள். பாரத்வாஜ கோத்திரத்தைச் சேர்ந்தவர். ஆனி மாதம் மிருகசீர்ஷம் இவருடையதான திருநக்ஷத்திரம். இவருடைய காலம் இப்பொழுது நாம் சொல்லும்படியான அந்த கிபி என்று விவகரிக்கும்படியான ரீதியிலே 1600 வருஷத்துக்கு முன்னும் பின்னுமான காலம் இவருடையதான காலம். இந்த சுவாமி உபனிஷத் பாஷ்யக்காரர் என்கிறதான அசாதாரண திருநாமத்தை நம்முடைய பிரபத்தி சம்பிரதாயத்திலே வாய்க்கப்பெற்றவர். இந்த மகான் நிகமாந்த மகாதேசிகனுடைய பிறகு நிகமாந்த மகாதேசிகனுக்கு பிறகு ஆச்சாரியர்களை எண்ணிக்கொண்டு வந்தால் ஸ்ரீபாஷ்ய பரம்பரையிலே நிகமாந்த மகாதேசிகனுக்கு 10வது ஆச்சாரியர் ஆகிறார். இந்த சுவாமியினுடைய பிரபாவம் ஆபாரமானது. ஞானத்தினாலும் வைராக்கியத்தினாலும் அதுவும் உயர்ந்த சந்நியாச தர்மத்தை பரிபாலித்துக் கொண்டு எழுந்தருளியிருந்தார் இந்த சுவாமி. இவருக்கு பூர்வத்திலே வரத விஷ்ணுவாச்சாரியர் என்று திருநாமம் என்பதாக தெரிகிறது. நாம் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணி கொண்டு வந்தபோது ஷஷ்டபராங்குஜ சுவாமி அகோபிலமடத்தின் 6வது ஜீயராக எழுந்தருளியிருந்தவர், அவருடைய பூர்வாசிரமத்தின் மருமானாகவும் அவருடைய அத்தியந்த அபிமானமான சிஷ்யராகவும் இருந்தவர் பஞ்சமத பஞ்சன தாத தேசிகன் என்பதாக பார்த்தோம். இந்த பஞ்சமத பஞ்சன தாத தேசிகன் கிருஷ்ணதேவராயருடைய ராஜகுருவாக இருந்தார் என்றும் பார்த்தோம். இப்பொழுதைக்கு சுமார் 500 வருஷங்கள் 1511வது வருஷம் பஞ்சமத பஞ்சனதா தேசிகனுடைய அவதாரம் என்பதாக கணக்கு வைத்திருக்கிறோம். பஞ்சமத பஞ்சதா தேசிகனுடைய விசேஷமான பல பல சிஷ்யர்களிலே வாத்ஸ்ய அனந்தாச்சாரியர் என்கிற மகான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே அடுத்த ஆச்சாரியர் என்றும் பார்த்தோம். இந்த மகான்தான் நடாதூர் வம்சத்துக்காக என்றே பல அக்ரஹாரங்களை உண்டாக்கினவர். கீழீர்குன்னம், சிறுகட்டூர், கீழாத்தூர், இப்படி பல அக்ரஹாரங்களை எல்லாம் ஏற்படுத்தினவர் என்றும் பார்த்தோம். 4 கிரந்த சதுஷ்டயம் என்று சொல்லும்படியான இந்த 4க்கும் நம்முடைய ஆச்சாரியர் இவர். இந்த பஞ்சமத வாத்ஸ்ய அனந்தாச்சாரியர், வாத்ஸ்ய அனந்தாச்சாரியருடைய குமாரர் அப்புறம் வெங்கடாச்சாரியர் என்றுதான திருநாமம் இருக்கு. வாத்ஸ்ய அனந்தாச்சாரியர் ராமானுஜர் என்றது அவருடைய, அவருக்கு பிறகு வெங்கடாச்சாரியர். அனந்தாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், வெங்கடேஷாச்சாரியர் என்று இந்த வரிசையிலே ரகசியத்ரய பரம்பரை வரும். இந்த வாத்ஸ்ய அனந்த இந்த வெங்கடேஷாச்சாரியருக்கு சிஷ்யர் வீரராகவாச்சாரியர் என்று. இதிலிருந்து தான் நம்முடைய சம்பிரதாயமானது இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய பிரதான ஆச்சாரிய பரம்பரையானது காஞ்சி மண்டலம், அதாவது தொண்டை மண்டலத்திலிருந்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திற்கு மாறுவது என்று முன்னே சொன்னோம். அதை இன்னும் விவரித்து பின்னாடி சொல்கிறேன். இது இரகசிய பரம்பரையாக இருந்தாலும் இந்த இரகசிய பரம்பரையில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டு ஸ்ரீபாஷ்ய பரம்பரையில். அது என்னவென்றால், இந்த வாத்ஸ்ய அனந்தாச்சாரியருடைய குமார ராமானுஜாச்சாரியர் என்கிற ஆச்சாரியரை பார்க்கிறோம் அல்லவா, அதே சமயம் இந்த வாத்ஸ்ய அனந்தாச்சாரியருடையதான சிஷ்யர் உபனிஷத் பாஷ்யக்காரர், இப்பொழுது நாம் பேசப்போகிற உபனிஷத் பாஷ்யக்காரர், இந்த மகான் ஸ்ரீபாஷ்ய பரம்பரையிலே நமக்கு ஆச்சாரியர். ரகசியத்ரய பரம்பரையிலேயோ பகவத் விஷய பரம்பரையிலேயோ ஆச்சாரியர் அன்று. ஆனால் நம்முடைய ஸ்ரீபாஷ்ய பரம்பரையிலே, கீதா பாஷ்ய பரம்பரையிலே மிக விசேஷமான ஆச்சாரியர் இந்த மகான். இவருடைய கிரந்தங்கள் தான் தேசிக சம்பிரதாயத்தை மீண்டும் ரொம்ப ஸ்திரப்படுத்தி வலுவூட்டி கொடுத்த கிரந்தங்கள் என்று சொல்ல வேணும். இந்த உபனிஷத் பாஷ்யக்காரர் காஞ்சிபுரத்திலே தூப்புல் சன்னதியிலே எழுந்தருளியிருந்தார். தூப்புல் சன்னதி அக்ரஹாரத்திலே சன்னியாசியாக எழுந்தருளியிருந்தார். இவருடைய ஆசிரம ஸ்வீகாரமானது கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சன்னியாச ஆசிரமம் அன்று, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தே சன்னியாச ஆசிரமத்துக்கு எழுந்துருளினவர் இந்த மகான் உபனிஷத் பாஷ்யக்காரர். உபனிஷத்துக்களுக்கு விசேஷமான அர்த்தங்கள் மகர்ஷிகள் தங்களுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் உபனிஷத்து என்கிறதான பதமே என்ன சொல்கிறது, இது ரொம்ப நெருக்கமான விஷயம் என்று சொல்கிறது. உபனிஷத்து என்றால் அருகே அமர்ந்து என்று அர்த்தம். அருகே அமர்ந்து கேட்கப்பட வேண்டியதான பரம ரகசியமானபடியினாலே இதற்கு உபனிஷத்து என்பதாக ஒரு பெயர் உண்டு. பெருமாளை ரொம்பவும் நெருக்கமாக காட்டி கொடுக்கக்கூடியது என்பதனாலே இது உபனிஷத்து என்பதான பெயரும் உண்டு. இது மகர்ஷிகள் தங்களுடைய சிஷ்யர்களுக்கு உபனிஷத்தை உபதேசம் பண்ணும்போது அந்த உபனிஷத்தானது நாமும் தானே அனுசந்தானம் பண்றோம், இதுல என்ன ரகசியம் இருக்கிறது என்றால் உபனிஷத்து பரம ரகசியமானது. எதனால் என்றால் அதில் சில மந்திரங்கள் வரும், சில விஷயங்கள் சொல்லும், சில விஷயங்களை சொல்லாது. அந்த விஷயத்தை ஆச்சாரியர் மட்டுமே உபதேசிக்க வேண்டும், அதற்கு வாக்கியங்கள் என்று. அதுக்கு அவர் உபதேசிக்க வேண்டிய வாக்கியங்கள் ஒன்றும் கிடையாது. ஏதாவது புரியும்படி சொல்லணும்னா, இப்போது நாம் தைத்திரிய உபனிஷத்தை எடுத்துக்கலாம், நமக்கு பிரசித்தமான உபனிஷத்து. தைத்திரிய உபனிஷத்தில் பிராணாயாம மந்திரம் வருது. பிராணாயாம மந்திரம் வருது. சாப்பிடும்போது நாம் அமுது செய்யும்போது முன்னாடி சொல்ல வேண்டிய பூர்வா போஷண மந்திரம் வருகிறது. பிராண ஆகுதி மந்திரமும் வருது. உத்தர ஆபோஷண மந்திரமும் வருது. இப்படி ஆத்தியான்மிகத்துக்கு உண்டானதான மந்திரங்களும் வருகின்றன. இப்படி நிறைய மந்திரங்கள்லாம் வருது. ஆனால் இந்த மந்திரங்கள்லாம் எப்பொழுது என்ன காரியத்துக்காக என்ன விதமாக செய்து சொல்ல வேணும் என்று அங்கே விவரம் இருக்காது. மந்திரங்கள் மாத்திரம் இருக்கும். வெறும் மந்திரங்கள் மாத்திரம் இருந்தால் அதை என்ன செஞ்சால் அது அந்த கிரியையானது பூர்த்தியாகும் என்று சொல்லாது. இதே போலதான் பிரம்ம தியான விஷயத்திலையும் எப்படிதெல்லாம், எப்படி அனுஷ்டான விஷயத்திலேயும் கூட பல விஷயங்களை விட்டு விட்டு குறிப்பாக மந்திரங்களை மாத்திரம் சொல்லிட்டு போகிறதோ, இதே போல தியான விஷயத்திலேயும் கூட குறிப்பாக சில விஷயத்தை சொல்லும், குறிப்பாக சில விஷயத்தை சொல்லாமல் போயிடும். அதெல்லாம் ஆச்சாரியன் மாத்திரம் சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். இப்படி நமக்கு தைத்திரிய உபநிஷத்திலே பிராணாயாமத்துக்கு மந்திரம் வருதோ இல்லையோ, ஆனால் பிராணாயாமம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதோ கிடையாது. அதே ஆனால் பிராணாயாமந்தான் யோகத்துக்கெல்லாம் அடிப்படை. பிராணாயாமந்தான் அதில் சொல்லப்படுவது பிரம்ம வித்யை. பிரம்மத்தை பற்றியும் அந்த பிரம்மத்தை உபாதிப்பதான பிரம்ம வித்யை பற்றியும், அந்த வித்யை உபாதிக்க வேண்டியவனுக்கு யோக்கியதை வருவதற்காக அவன் சம்பாதிக்க வேண்டியதான நல்ல சத்குணங்கள் என்ன, நல்ல அனுஷ்டானத்தினாலே வர வேண்டிய புண்ணியங்கள் என்ன, இதையெல்லாம் அந்த உபனிஷத்து நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய சமயத்திலேயே கூட அதை மறைச்சு விடுறது, கொஞ்சம் காட்டி கொஞ்சம் மறைக்கிறது. இதைத்தான் உபனிஷத்து உபனிஷத்து என்று ரகசியம் ரகசியம் என்று சொல்லி வச்சிருந்தா. அப்போ இதுக்கு வியாக்கியானம் பண்ணுவது ரொம்ப சிரமந்தான். இந்த மந்திரங்கள் எதுக்காக வருகின்றன, இந்த பிரம்ம வித்தியிலே இந்த மந்திரங்கள்லாம் எப்படி உபயோகப்படுறது, அனுஷ்டானத்துக்கு உபயோகமான மந்திரங்கள் என்ன, தியானத்துக்கு உபயோகமான மந்திரங்கள் என்ன, தியானத்துக்கு உபயோகமான மந்திரங்கள் போக தியானத்துக்கு வேண்டியதான தியேய விஷயம் உண்டே, அந்த தியேய விஷயத்தை பற்றி சொன்ன விவரங்கள் எல்லாம் ரொம்ப அபாரமாய் அகண்டமாய் ஆனந்த ஸ்வரூபமாய் வாக்குக்கள்லாம் எட்டாமல் இருக்கக்கூடியதான பிரம்மத்தை பற்றி சொல்லச்சே உபனிஷத்துக்களும் தொட்டு தொட்டு சொல்கிறதே ஒழிய பூர்ணமாக சொல்ல முடியல. அதனாலே பூர்ணமாக சொல்ல முடியாத விஷயத்தை அப்படியே தொட்டு தொட்டு பிரமித்து போய் எதோ எதோ வாஜோ நிவர்த்தந்தேன்னு சொல்வது போல அப்படி பிரமித்து சொல்லியிருக்கச்சே அதனுடையதான தாத்பரிய நிர்ணயம் செய்வது என்பது ரொம்பவும் சிரமப்பட்டு போச்சு. அதனால தான் வேதாந்த சித்தாந்தத்திலையும் இத்தனை மதங்களும் வந்திருக்கின்றன. உபனிஷத்து இதைத்தான் சொல்றது இதைத்தான் சொல்றதுன்னு சங்கரரும் சிலவை சொல்லி வச்சார், பாஷ்யகாரரும் சாதிச்சார், மத்வாச்சாரியனும் சொன்னா, இப்படி இன்னும் பல அநேகமாச்சாரியர்கள் ஏன் உபனிஷத்தையே வைத்து கொண்டு சித்தாந்தம் பண்ணவா, ஏன் உபனிஷத்தை வைத்து கொண்டு ஒரே விதமாக சித்தாந்தம் பண்ணலன்னா, அது ஆச்சரியமான பரிபூர்ண பிரம்மத்தை, வாக்குக்கெல்லாம் நிலமல்லாததான பிரம்மத்தை, அது சொல்ல வேண்டிய போதும் அது பூர்ணமாக சொல்லாம ஆச்சாரிய உபதேசத்தினாலே பெற வேணும் என்பதனாலே மறைத்து சொல்லப்பட்டதான இந்த வேதாந்த வாக்கியங்களினாலே சில விஷயங்களிலே சம்சயம் ஏற்பட்டு சம்சயத்தினால்தான் மதபேதங்கள்லாம் சித்தாந்தங்கள் நிறையவாயிடுத்து. நிஷ்கர்ஷம் பண்ண வேண்டி இருக்கு. சங்கராச்சாரியர் ஐக்கியமே தத்துவம், ஒன்றுதான் தத்துவம் என்று மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொண்டு அதற்கு தகுந்தா போலே 10 உபநிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருந்தார். ஆனால் அப்பேற்பட்ட வியாக்கியானத்துக்கு மறுக்க வேண்டிய இடத்திலே மறுத்து, விளக்க வேண்டிய இடத்திலே தெளிவித்து செய்ய வேண்டியதான காரியத்தை நாதமுனிகள் தொடங்கியும், என்னால் பாஷ்யகாரர் சுவாமி தேசிகன் காலத்திலேயும், அதற்கு பின்னாலும் கூட நம் ஆச்சாரிய பரம்பரையிலே ஆச்சாரியர்கள் உபதேசமாக உபனிஷத்துக்கு சொல்லி வச்சார்களே ஒழிய கிரந்த ரூபமாக எழுதி வைக்கவில்லை. உபனிஷத்துக்கு வியாக்கியானம் சொல்வது என்பது எல்லா ஆச்சாரியாலும் எக்காலத்திலும் வச்சுட்டு இருக்கிறது தான். ஏன்னா உபனிஷத்துக்கு வியாக்கியானம் தெரிஞ்சு கொள்ளாம ஸ்ரீபாஷ்யத்தில் பிரவேசிச்சா எதுவும் புரியாது. ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் மொத்தமே உபனிஷத் விசாரமான பாகங்கள் தான். அதனாலே உபனிஷத்துக்கு வியாக்கியானம் உபதேச ரூபமாக சொல்லியிருந்த ஆச்சாரியாள், ஆனால் அதை கிரந்த ரூபமாக சொல்லாமலே போயிட்டா. அதை கிரந்த ரூபமாக கொண்டு வந்து என்றைக்கும் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு உபகாரம் பண்ணி வச்சவர் உபனிஷத் பாஷ்யக்காரரான ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகம்தான். அதிலும் உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் சொல்வது ரொம்பவும் சிரமம் வேற. அது பிராச்சீனமான சம்ஸ்கிருதம், அனாதியாக இப்பொழுதுள்ள சம்ஸ்கிருதத்துக்கும் உபனிஷத்திலே வரக்கூடிய சம்ஸ்கிருதத்துக்கும் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயங்கள்லாம் இதிலே தென்படும். இப்பொழுது இருக்கிற சம்ஸ்கிருதமும் வால்மீகியனுடைய சம்ஸ்கிருதம் போல ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் பிராச்சீன சம்ஸ்கிருதம் இல்லை, சனாதனமான வேதம் சொல்லுமாறான சம்ஸ்கிருதமானது எத்தனையோ வியாக்கரணகர்த்தாக்களான மகர்ஷிகளுக்கெல்லாம் முன்னாலும் முன்னாலும் அனாதியாக இருப்பதனால அந்த சம்ஸ்கிருதமும் கொஞ்சம் ரொம்ப சிரமப்படும். அதனாலே வியாக்கியானம் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் அத்தனைக்கும் காசாடார எத்தனை விசாரம் பண்ணணுமோ அத்தனை விசாரத்தையும் அழகாக பண்ணி உபனிஷத்துக்களுக்கு, அதுவும் பரமரகசியமான சொல்வதற்கு அரியதான ஆராய்ந்து கண்டுபிடிப்பதற்கு துருகமாக இருக்கக்கூடிய அர்த்தங்களையெல்லாம் ஆச்சரியமாக உபதேச பரம்பரையினாலே வந்திருப்பதை இனிமேலும் நாம் கிரந்த ரூபமாக சொல்லாமல் இருக்கக்கூடாது. வருங்காலமானது இந்த உபனிஷத்தினுடைய உயர்ந்த அர்த்தங்களை இழக்கக்கூடாதுன்னு வியாக்கியானம் பண்ணி வச்சார் உபனிஷத் பாஷ்யக்காரர். அதனாலே இவர் இன்னும் மொத்தம் 60 கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணி 60 கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அத்தனையும் அத்தியுதமானது. அத்தனைக்கும் மேலாக இவருக்கு இந்த திருநாமம் வாய்த்தது என்றால் அது நம்ம சம்பிரதாயத்துக்கு இவர் செஞ்சு வச்சிருக்கிறதான அசாதாரணமான இன்னொரு ஆச்சாரியர்களாலே செஞ்சு வைக்காததான விசேஷத்தை முன்னிட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சுவாமிக்கு உபனிஷத் பாஷ்யக்காரர் என்ற திருநாமம் என்றாலும் இன்னும் விசேஷமாக இவர் செய்து வைத்த இன்னொரு ஆச்சரியமான விஷயம், திருவாய்மொழிக்கும் வியாக்கியானம் பண்ணினார். திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் இவருடையது 9000 படின்னு சொல்வது. 9000 படி என்று இது மொத்தம் சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கிற வியாக்கியானம். இது ஒன்று தான் திருவாய்மொழிக்கு சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கிற பூர்ண வியாக்கியானம் அது. இன்னும் சில மகான்கள் திருவாய்மொழிக்கு சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோக ரூபமாக சாதிச்சிருக்கா, ஆனால் வியாக்கியான ரூபமாய், அதுவும் உரைநடை ரூபமாய், கத்திய ரூபமாக திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணினார். இதை எதுக்கு சொல்ல வந்தேன், உபனிஷத்துக்களுக்கும் வியாக்கியானம் பண்ணி, முக்கியமாக தசோபனிஷத்து, ஈசகேன கட பிரச்சனை மண்டுமாண்டூக்கிய தித்திரிகி சாந்தோக்கியம் ஐதரேதஞ்ச பிரகதாரண்யம் ததான்னு சொல்லப்படுவது 10. அதில் ஈச உபனிஷத்துக்கு உபனிஷத் பாஷ்யார் வியாக்கியானம் பண்ணலை. ஏன்னா ஈசோபனிஷத்துக்கு, அதாவது ஈசாவாசியம் என்பதாக சொல்லப்படும் உபனிஷத்து ஈசோபனிஷத்துன்னு சுருக்கமாக சொல்கிறது, ஈசோபனிஷத்துக்கு சுவாமி தேசிகனே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஈசோபனிஷத் பாஷ்யம்னு சுவாமி தேசிகனே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் எதுக்கு ஈசோபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார்னா, இந்த ஈசோ ரொம்ப சுருக்கமான உபனிஷத்து, அது ரொம்ப சின்னது, 20 சொச்சம் மந்திரங்கள் தான் இருக்கு. அதுவும் சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்தது, ஆனால் ரொம்ப ஆச்சரியமானது. அதுக்கு வியாக்கியானம் பண்ணினா இதே அர்த்தத்தை தான் எல்லா உபனிஷத்தும் சொல்றது. இதுல எப்படி உபனிஷத்துக்களை வியாக்கியானம் பண்ணணும்னு காட்டிவிட்டா, இதே மாதிரியாகத்தான் எல்லா உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணணும் என்பதை காட்டுவதற்காக சுவாமி ஈசோபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார் சுவாமி தேசிகன். ஆனால் இதுக்கெல்லாம் மூலம் கூட ஸ்ரீமத் பாஷ்யகாரருடையதான வேதார்த்த சங்கிரகம்தான். வேதார்த்த சங்கிரகத்தில் பாஷ்யகாரர் உபனிஷத்துக்களுக்கு எந்த ரீதியிலே வியாக்கியானம் பண்ணணும், பெரியவா இத்தனை மதத்தை சேர்ந்தவா கூட உபனிஷத்துக்களை வியாக்கியானம் பண்ணியிருக்கா, சங்கரனும் பாஷ்யம் பண்ணியிருக்கார் உபனிஷத்துக்களுக்கு. ஆனால் எல்லா இடத்தையும் மறுத்து சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எந்த இடத்துல வழி திகைக்கிறார்களோ, வழி திகைக்கும் இடத்திலே சரியான வழியை காட்டினா போகிறவர் சரியான வழியிலே போய்கொண்டே இருப்பார். அப்படி தானே, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறவா காரில் போகிறா, காரில் போச்சு ஒரு நார் சந்தி வருது இந்த பக்கமாக, அந்த எந்த பக்கம் போகணும் என்று ஒரு பிரமம் வருது. அந்த சமயத்தில் அங்கே ஏதாவது ஒரு சைன் போர்டோ இல்லைன்னா ஒரு ஆறு யாராவது ஒரு நல்ல மனுஷால் வழிகாட்டினா அப்புறம் சரியான மார்க்கத்தில் பிரவேசிச்சுட்டான்னா திருப்பியும் அடுத்த இடத்துல இன்னும் ஒரு ரெண்டு தெரு மூணு தெரு பிரியற இடத்துல அந்த சந்தியில் இருந்து எந்த சந்தியிலே போகணும் என்று தெரிஞ்சுட்டு போவா. இப்படி அந்த வழி திகைக்கும் இடத்திலே வழிகாட்டி விட்டால் உபனிஷத்து சரியா அர்த்தம் வந்துடும். அதனால மற்றவர்கள் பண்ணின வியாக்கியானம் மொத்தமும் தப்புன்னு சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால பாஷ்யகாரர் திகைக்கும் இடத்திலே மாத்திரம் வழிகாட்டிட்டு அழகா தெளிவா வியாக்கியானம் பண்ணி வச்சார். அது வேதார்த்த சங்கிரகத்துல எந்த இடத்துல திகைக்க கூடாது, எப்படி திகைச்சு போகக்கூடாதுன்னு தெளிவுபடுத்தினார் பாஷ்யகாரர். அதையே சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் ஒரு உபனிஷத்தை பூர்ணமா எடுத்துட்டு பாஷ்யகார திருவுள்ளப்படி இப்படியாக்கும் உபனிஷத்துக்கு எப்படி நாராயணபுரமாக எப்படி பரம பாரமைகாந்தியத்தை முன்னிட்டு கொண்டு அழகாக வியாக்கியானம் பண்ணணும்னு வழிகாட்டினார். அதை அந்த வழிய ரீதியை ஆசிரியிச்சு உபனிஷத் பாஷ்யகாரர் மற்ற எல்லா உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணினார். அது மாத்திரம் இல்லை, தசோபனிஷத்துன்னு சொல்வதே வழியா இன்னும் கூட கௌஷிகத்துக்கு மகோபனிஷத்து இது மாதிரி மற்ற உபனிஷத்துக்கெல்லாம் கூட வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மிக பொதுவாக 10 உபனிஷத்தை மாத்திரம் முக்கியமாக எடுத்துப்பா பெரியவா. எதனாலன்னா இந்த உபனிஷத்து உபனிஷத்துன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய அவாவா கதையெல்லாம் ஒரு உபனிஷத்தை எழுத ஆரம்பிச்சுட்டா பிற்காலத்தில். இதில் அந்த உபனிஷத்தினுடைய லாங்குவேஜ்லேயே எழுதிட்டா பிரமிச்சு போயிடுவா இல்லையா. அதனால நிறைய புதுசு புதுசாக உபனிஷத்து வர ஆரம்பிச்சுடுச்சு. இதுவே காலப்போக்கில், இது இப்பொழுதுன்னு இல்லை, ஆயிரம் வருஷம் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாகவே இப்படி நிறைய உபனிஷத்துக்கள்லாம் முளைச்சு கொடுத்து. இதில் எந்த உபனிஷத்தை எடுத்துக்கலாம் எந்த உபனிஷத்தை எடுத்துக்க கூடாதுன்னு பிரமிக்க வேண்டும்படியாக இருக்கும். அந்த உபனிஷத்தினுடைய பாஷைகள் எப்படி இருக்கும், ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்னு பார்த்தா ஒன்று அது முக்கியமாக வேதாந்தமானது. அந்த நாராயண பாரம்யத்தையும் நாராயணனே ஜெகத்துக்கு ஆத்மாவும் ஜெகத்து பெருமாளுக்கு மொத்தம் சரீரம் என்னும் இந்த சரீராத்மபாவத்தை வச்சு வாஸ்தவமாக உபனிஷத்து எல்லாம் பெருமாள் தான் சொல்ல வந்த இந்த சுவாரஸ்யத்தை விட்டுட்டு வேற ஏதோ விஷயங்கள் எல்லாம் உபனிஷத்து உபனிஷத்துன்னு சேர்த்து விட்டான்றதுனாலே பெரியவா என்ன பண்ணா ஒரு வியவஸ்தை பண்ணினான். எந்த உபனிஷத்து பொய்யோ நிஜமோ அதை பற்றி ஆராய்ஞ்சின்னு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது பொய்யும் நிஜம் அது அது மெய்யும் பொய்யுமாய் கலந்து பிரமிக்க வேண்டும்படியாக நிறைய உபனிஷத்துக்கள் வந்து விட்டதுனால முக்கியமாக இந்த 10 உபனிஷத்து ஈசகேன கட பிரஷ்னம கட பிரஷ்னமண்டு மாண்டோக்கிய தித்ரிஹி சாந்தோக்கிய மைதரேயஞ்ச பிரகதாரண்ய பிரகதாரண்யகந்ததான்னு சொல்லி இந்த 10 உபனிஷத்தை மாத்திரம் பிரதானமாக வச்சுட்டா போகிறோம். இந்த 10 உபனிஷத்திலே சொல்லப்பட்டதான விஷயங்களுக்கு தெளிவு பிறந்தா போறோம். இதுக்கு அனுகூலமாக வேற ஏதாவது உபனிஷத்து இருந்தா சரி அதுவும் இருக்கட்டும்னு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு விபரீதமாக ஏதாவது விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை உபனிஷத்து தான் சொல்லிட்டுன்னு யாரும் பிரமிச்சிடக்கூடாது. அதனால் இது பிரதானமாக வச்சுண்டா. அதனால தான் தசோபனிஷத்து தசோபனிஷத்துன்னு விசேஷமாக இதுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்கிறோம். இந்த தசோபனிஷத்துலேயே வரக்கூடிய பிரம்ம வித்தியைகள் தான் அநேகமாக வியாசரும் பிரம்மசூத்திரத்திலே விசாரிச்சிருக்கார். இந்த பிரம்மசூத்திரம் தான் வேதாந்தத்துக்கு சாரம். அதிலே விசாரிக்கப்பட்ட பிரம்ம வித்தியைகள் அநேகமாக பலவும் இந்த பத்துக்குள்ளேயே அடங்கிடும். அதனால இந்த பத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறதுன்னு பெரியவாள் இதர சித்தாந்திகளும் வச்சுட்டா, அதே போல நம்ம ஆச்சாரியரான ரங்கராமானு மகாதேசிகனும் இதுக்கு இப்படி அழகாக வியாக்கியானம் பண்ணினார். அதனால எதுக்கு சொல்ல வந்தேன், சம்ஸ்கிருத உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணினார், தமிழ் வேதமான திருவாய்மொழிக்கும் வியாக்கியானம் பண்ணினார். இப்படி இது ரெண்டும் செஞ்ச ஆச்சாரியாள் என்று நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலேயே இவர் ஒருத்தர் தான். உபனிஷத்துகளுக்கும் வியாக்கியானம் பண்ணினார், அதே தமிழ் பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணினார்னு ரெண்டும் செஞ்சவர்னு இந்த ஆச்சாரியர் பூர்ணமாக பண்ணி வச்சார்ன்ற பெருமை உண்டு இவருக்கு உண்டு. அதனாலே உபய வேதாந்த ஆச்சாரியர் என்கிறதான விருதம் ஸ்ரீ ரங்கரா உபனிஷத் பாஷ்யக்காரருக்கு ரொம்ப விசேஷமாக பொருந்துருது. மதாச்சாரியால் இந்த உபய வேதாந்த சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணுவதாயும் உபய வேதாந்த சம்பிரதாயத்தினுடைய சாரமான அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறதாயும் இப்படி இருந்தான்ற பெருமை உண்டு என்றாலும், அந்த வியாக்கியான ரூபமாக செஞ்சு வச்ச பெருமை என்றால் அந்த உபனிஷத் பாஷ்யக்காரருக்கு. இந்த மகான் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தே சந்யாசாசிரமத்துக்கு வந்தார்னு பார்த்தோம். நம்ம ஆச்சாரியாளில் சந்யாசாசிரமத்துக்கு வருவதற்கு முன்னாலே கிரகஸ்தாசிரமத்திலேருந்து வரவாளும் உண்டு, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து வரவாளும் உண்டு. ஸ்ரீமத் பெரியாண்டவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தே சந்யாசிராசிரமத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் ஆசைப்பட்ட போது அவருக்கு 14 வயசு. 14 வயசுலே ஒரு குழந்தை வழுத்தூர் ஆண்டவனிடத்திலே வந்து பிரார்த்திக்கிறார். வழுத்தூர் ஆண்டவனுக்கு குழந்தை ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கான், ரொம்ப சத்தா இருக்கான், அவன் பெரிய ஆச்சாரியனாக வருவான். ஆனால் இருந்தாலும் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தே நேரடியாக சந்யாசாசிரமத்துக்கு வருவது என்பது அவ்வளவு அவசியமில்லை, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து விட்டு வரலாமே என்று பெரியாண்டவனுக்கு அப்பொழுது சந்யாசாசிரமம் தரலை. அவர் வேண்டாம் இன்னும் நாள் போகணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். ஆனால் அது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சந்யாசாசிரமத்துக்கு போகக்கூடாதுன்ற திருவுள்ளத்தினால இல்லை, அது நல்லா அந்த மாதிரியாக பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து போகலாம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி நம்ம ஆச்சாரியால பல பேர் அந்த காரியத்தை பண்ணலை. கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்துட்டு தான் பாஷ்யக்காரரும் கூட கிரகஸ்தாசிரமத்திலிருந்து தான் சந்யாசாசிரமத்துக்கு எழுதினார். ஆள வந்தாரம் அப்படி தான் எழுதினார். ஆனால் அதுக்கு முன்னாடி நாதமுனிகள் இருந்தவர் பெரிய யோகீஸ்வரர், அப்போ மகர்ஷிகளுக்கு மிஞ்சின பிரபாவம். சமீபத்தில் இருந்தார், ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் என்பதனாலே நாதமுனிகள் அவர் ரிஷி அல்லான்னு நினச்சிடக்கூடாது. மகர்ஷிகளுக்கும் மிஞ்சின பிரபாவத்தை உடையவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். ஆனால் அவர் கிரகஸ்தாசிரமத்தில் தான் எழுதியிருந்தார். கடைசியில் திருநாட்டுக்கு எழுவதற்கு முன்னாடி சில நாட்கள் மாத்திரம் சன்னியாசியாயிருந்தார் என்று நம்ம ஆச்சாரியால் சொல்வதுண்டு. ஆனால் அவர் 345 வருஷம் ஏழு இருந்ததில் 344 சொச்சம் வருஷம் அவர் சன்னியாசாசிரமத்தில் இல்லையோ இல்லையோ, அதில் பெருங்காலம் அவர் கிரகஸ்தாசிரமத்தில் தானே எழுதியிருந்தார். அப்படி கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் கூட மோட்ச பிராப்திக்கு எதுவும் குறவில்லை. சந்யாசாசிரமியாக இருந்தாலும் கிரகஸ்தாசிரமியாக இருந்தாலும் இன்னும் எந்த ஆசிரமியாக இருந்தாலும் கூட மோட்ச பிராப்திக்கு குறையில்லை என்று ஸ்ரீபாஷ சித்தாந்தம் அது. அதை அனுசரித்து நம்ம ஆச்சாரியாள் அவாவாளுடைய காலத்துக்கும் மனப்பக்குவத்துக்கும் இன்னும் மற்ற வித சௌகரியங்களுக்கும் அனுசரித்து பிரம்மச்சாரியாவோ சன்னியாசியாவோ கிரகஸ்தாசிரமத்திலேயோ இருந்திருக்கா. அந்த ரீதியை பார்த்தா இந்த சுவாமியினுடையதான அனுஷ்டானம் ரொம்ப அது வைராக்கியத்தினுடைய ஒரு பராகாஷ்டையிலே இருந்ததுனால பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தே சன்னியாசி ஆசிரமத்துக்கு எழின மகான் இவர். யோகசாஸ்திரங்களிலே சொல்லும் போது கிரகஸ்தனாயிருந்தாலும் கூட யோகீஸ்வரரா இருக்க முடியும், சன்னியாசிதான் யோகீஸ்வரரா இருக்கணும்னு இல்லை, கிரகஸ்தராயிருந்தாலும் யோகீஸ்வரரா இருக்க முடியும்னு யோகசாஸ்திரத்திலே ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. கிரகஸ்தராயிருந்து எப்படி யோகீஸ்வரரா இருக்க முடியும்? கிரகஸ்தர் என்று சொன்னால் ஸ்திரீ சங்கத்துக்கெல்லாம் சம்பாவனை உண்டு, சம்பாவனை என்றால் பாசிபிலிட்டின்னு அர்த்தம். கிரகஸ்தராயிருந்தால் அதுவும் சாஸ்திரம் சொல்வது அது ஸ்திரீ சம்பாவனைக்கு ஸ்திரீ சங்கத்துக்கு சம்பாவனையை சாஸ்திரம் விதிக்கிறது. கிரகஸ்தனாயிருக்கிறவன் தன்னுடைய பத்னியோட சங்கமத்தை அதுக்கு உரிய காரணங்களே மறுக்கக்கூடாது என்றும் ருத உபேயாத் என்று உபனிஷத் வாக்கியத்தை அனுசரித்து இப்படியெல்லாம் விதிச்சிருக்கச்சே, உரிய காலங்களிலே செய்ய வேண்டியதான கிரகஸ்த தர்மத்தினாலே பிரம்ம வர்ச்சஸ்ஸு குறையாமல் அதிகரிக்கிறது என்று இப்படியெல்லாம் அந்த பிரம்ம வர்ச்சஸுக்கு குறைவில்லாததான பெருமையை கொடுத்துருக்கே கிரகஸ்த தர்மத்துக்கு என்று சொல்லச்சே, எப்படியாக்கும் ஒரு யோகீஸ்வரர் இருக்க முடியும் கிரகஸ்தாசிரமத்தில்? ஏன்னா யோகம் என்றால் அது பரிபூர்ண பிரம்மச்சரியத்தை உடைத்ததாக இருக்குமே என்று ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த யோகசாஸ்திரமே இதில் தெளிவிக்கிறது. என்ன தெளிவிக்கிறதுன்னா, அந்த யோகாபியாசம் பண்ண ஆரம்பித்து யமநியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி என்று ஒவ்வொரு அபியாசங்களாக அபியாசத்தை பழக்கிண்டு சமாதி பரியந்தமாக அபியாசம் வர யாருக்கு சாமர்த்தியம் வந்துடுத்துன்னா, அப்புறம் அந்த யோகீஸ்வரர் நினைச்சபோது சமாதியிலே நிலைப்பதற்கும் அதே சமயம் சாமானிய கிரகஸ்தராக இருந்து கொண்டு சத்புத்திரர்களை உண்டாக்குவதற்கும் அவருக்கு விலக்கு இல்லை என்பதனால யோகத்திலேயே ஆறு ருக்ஷுவாய் மேலே மேலே படியிலே ஏறிக்கொண்டிருக்கிறவாளுக்கு பிரம்மச்சரியம் விதிச்சிருக்க ஒழிய அதே படி ஏறி முடிச்சு சமாதி என்கிறதான நிலையை கைவரப்பெற்றவராயிருந்தால் சமாதி காலத்திலே இருக்கும்போது அந்த யோகத்தினுடைய உச்ச அனுபவமும், அதே சமயம் சமாதி கலைஞ்சால் கிரகஸ்த தர்மத்தையும் அனுப்பிச்சுண்டு வரலாம். இதனாலே இவர்களுக்கு ஒன்றும் அந்த பிரம்ம வர்ச்சஸு குறையாதுன்னு சொல்லுகிறது. அதனால கிரகஸ்தராயிருந்தும் கூட யோகீஸ்வரராக இருக்கலாம், சன்னியாசியாயிருந்தும் கூட யோகீஸ்வரராக இருக்கலாம். சந்நியாசாசிரமம் என்றது பொதுவாக அது யோகாபியாசத்துக்காக ஏற்பட்ட ஆசிரமமானபடியினாலே சன்னியாசிகளே பொதுவாகவே யோகிகள் என்று சொல்கிற வழக்கம் உண்டு. நம்முடைய ஆச்சாரியராக இப்போ நாம் பேசிக்கொண்டு வர ஸ்ரீராம் ரங்கராமானுஜ மகாதேசிகன் கிரகஸ்தாசிரமத்தை அவலம்பிக்காமல் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சார்னு சொன்னோம். ஏன்னா அது வைராக்கியத்தினுடையதான அந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலையினாலே அப்படி அதை சுவீகரிச்சுண்டார். சுவீகரிச்சுண்டவருக்கு எங்கே இருக்கலாம்னு ஆசைன்னா, காஞ்சிபுரத்தில் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் எழுந்தொழுகிறதான அவருடைய அவதார க்ஷேத்திரத்தில் அவர் எழுந்தொழுகிருந்து சஞ்சாரம் பண்ணதான பூமியிலே நாம் இருக்க வேணும் என்கிறார். அவ்வளவு ஆசையினாலே தூப்புல அக்ரஹாரத்திலேயே அங்கேயே சஞ்சாரம் பண்ணி கொண்டு அங்கேயே எழுந்தொருள் இருந்தார், அங்கேயே ஒரு சின்ன ஆசிரமம் அமைச்சுண்டு எழுந்தொருள் இருந்தார் என்று சொல்றார். பிக்ஷைக்கு மாத்திரம் தேவபெருமாள் சந்நிதி வீதிகளிலே எழுந்தொருள் வாராம், மற்றபடி அனுஷ்டானம் என்பது இல்லை வாசம் என்பது எல்லாம் தூப்புல் சன்னதியிலேயே தூப்புல் அக்ரஹாரத்திலேயே. சன்னதி என்றால் தேசிய சன்னதியில் இல்லை, தூப்புல் அக்ரஹாரத்திலேயே ஒரு ஆசிரமமாக அமைச்சு கொண்டு அங்கே எழுந்தொருள் இருந்தார் என்பதாக சொல்றார். அங்கே பக்கத்திலே தீபப்பிரகாசனை நித்தியம் சேவிச்சுண்டு சுவாமி தேசிகனையும் விடாமல் சேவிச்சுண்டு தேவப்பெருமாளிடத்திலே ஒரு அச்சஞ்சலமான பக்தியோட காஞ்சிபுரத்தில் எழுந்தொருள் இருந்த எத்தனையோ அந்த மகாத்மாக்கள், ரத்தனங்களான மகாத்மாக்களுக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷராக உபனிஷத் பாஷ்யக்காரர் அங்கே எழுந்தொருள் இருந்தார். எப்படி இன்றைக்கும் மதுரையிலேயோ பிருந்தாவனத்திலேயோ கோகுலத்திலேயோ கண்ணன் எழுந்தொருள் இருந்த பிரதேசமாச்சே, அந்த கண்ணன் மிதிச்சதான பூமியாச்சே, கண்ணன் மிதிச்ச பூமியிலே அவன் திருவடிப்பட்டதான ஒரு மண் துகள் இருக்காதா? கண்ணனை ஆசைப்பட்ட கோபிகைகள் உண்டே. அந்த ஆயிரக்கணக்கான கோபிகைகள் பக்த சிரோமணிகள் கிருஷ்ணானுபவத்தையே தங்களுக்கு தாரகமாக கொண்டிருந்து ஒரு எல்லாம் கிருஷ்ணமயமாக பார்த்த அப்பேற்பட்ட அந்த பக்த ரச பக்தி ரசமே வடிவெடுத்தார் போன்ற கோபிகைகள் மிதிச்ச மண் கிடைக்காதா, இந்த மண் இருக்காதா என்று அந்த பிருந்தாவனத்திலே இன்றும் எப்படி புரண்டு புரண்டு பக்தர்கள் அந்த கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்கிறாள் பார்க்கிறோம். அங்கே புரண்டு புரண்டு பிரதட்சிணம் பண்றா, அந்த மண்ணிலே புரண்டு விழுந்து எழுந்தால் ஏதோ நமக்கு கிருஷ்ணனோடே ஒரு நெருக்கம் ஏற்பட்டா போலே, கிருஷ்ணனுடைய திருவடி துகள் நம்மேல் பட்டதேன்னு சந்தோஷப்படுவது வழக்கம். இது கோகுலத்திலே இன்னும் பிருந்தாவனத்திலே பார்க்கிறோம் இதெல்லாம். அப்படி சுவாமி தேசிகன் பொன்னடிபட்டதான க்ஷேத்திரமாச்சு. சுவாமி தேசிகன் அது பால்யத்திலேயும் அவருடைய யௌவனத்திலேயும் சஞ்சரித்ததான அக்ரஹாரமாச்சு, அவருடையதான சொந்த பூமியாச்சே என்று அந்த ஒரு ஆசையினாலே சுவாமி தேசிகன் கண்பட்ட பூமி, அவருடைய கால்பட்ட பூமி, அவர் மூச்சுப்பட்ட பூமி என்று அந்த தேசத்திலே வாழ்ந்தார். அந்த பக்தியை பார்க்குறோம். சுவாமி தேசிகன் மூச்சு காத்து, சுவாமி தேசிகனுடைய திருக்கண் பட்ட இடம், சுவாமி தேசிகனுடையதான திருவடி சாத்தின இடம், அவர் நித்தியம் சேவிச்ச தீபப்பிரகாசம், நித்தியம் ஸ்ரீயா வசுதயா ஜனுஷேவியமானம் நிர்வியாஜ நிர்பரதயா பரிதம் விவாதி வேதாந்த வேத்யமிக வேகவதி சமீபே தீபப்பிரகாஜ இதி தெய்வதமத்வித்தீயம் என்று சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகளே அனுசந்தானம் பண்றார். இந்த வேகவதி நதிக்கரையிலே ஆச்சரியமாக பெரிய பிராட்டியாரோடும் பூமி பிராட்டியாரோடும் சேர்ந்து சேவை சாதிக்கக்கூடியதான வேதாந்த வேத்தியமான பரதத்துவமான தீபப்பிரகாசன் சுவாமி தேசிகன் தீபப்பிரகாசனை அனுபவிக்கிறார். அழ்வார் அனுபவிச்ச பெருமாள் தீபப்பிரகாசன். முளைக்கதிரை குறுங்குடையுள் முகிலை மூவா மூலகம் கடந்தப்பால் முதலாயினின் அளப்பரியார் முதையரங்கம் ஏயாந்தனனை அந்தனருதம் சிந்தயானை குளக்கொழியை மரதகத்தை திருத்தன்காவில் காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவின் மடக்கிளியை கைகோப்பி வணங்கினாளே திருத்தன்காவில் மரதகத்தை திருத்தன்காவில் விளக்கொழியை மரதகத்தை திருத்தன்காவில் விக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவின் மடக்கிளியை கைகோப்பி வணங்கினாளே. திருமங்கையாழ்வார் சுவாமி தேசிகனே நினைச்சு ஆஹா எப்பேற்பட்ட ஆச்சாரியர் என்று அஞ்சலி பண்ணி கொண்டார் போல இருக்கும் பாசுரம் இது என்று வியாக்கியானம் பண்ணுவார். திருவேங்கடமுடையானுடைய சாட்சாத் அவதாரம் இல்லையா, எம்பெருமான் முன்னே அவதரித்த அவதாரங்களுக்கு கைகூப்பது போலே, எம்பெருமானுடைய பழைய அவதாரங்களை நினைச்சு கைகூப்புவது போலே வரப்போகிற அவதாரங்களை நினைச்சு கைகூப்புறாராம். அது இந்த பாசுரத்திலே திருவேங்கடமுடையானே சுவாமி நிகமான மகாதேசிகனாக அவதரிக்க போகிறது நினைச்சு, அதுவும் திருத்தன்காவிலே அவதரிக்க போகிறது நினைச்சு ஆச்சாரியால் சொல்லிக் கொடுத்த அர்த்தங்களை மாத்திரம் சொல்லுவது, கிளி எப்படி சொல்லிக் கொடுத்ததை மாத்திரம் சொல்லுவோம், அதுபோலே வேத வேதாந்தத்திலே கரை கண்டு ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்கும் அர்த்தங்களை மாத்திரம் கிளி போலே சொல்லுவதாக சத்தியசங்கல்பம் பண்ணிக்கொண்டு அப்படி உபதேசம் பண்ணி கொண்டு இருக்க போகிறார் சுவாமி நிகமாந்த மகாதேசன். அவதரிக்க போகிறதான திருத்தன்காவை நினைச்சு அங்கேதான் ஒரு கிளி உண்டென்று நினைச்சு அந்த கிளியை நினைச்சு கைகூப்பி வணங்கினாளே. திருமங்கையாழ்வார் கைகூப்பி வணங்கும்படியான ஒரு மடக்கிளியாம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகம். ஆழ்வார் நம்முடைய தேசிகனை நினைச்சு கைகோப்பினார்னு சொல்லலாமா என்றால் சுவாமி தேசிகனுடைய திவ்ய பிரபாவம் அவர் சாட்சாத்து திருவேங்கடமுடையானுடைய வரப்போகிறதான அவதாரம் என்று ஏற்கனவே இருக்கிற அவதாரங்களை நினைச்சு கைகூப்புவது போலே வரப்போகிற அவதாரத்தை நினைச்சு கைகூப்பினாராம் திருவங்கையாழ்வார் என்று. அப்படி திருவங்கையாழ்வார் நினைச்சு கைகூப்பும்படியான பிரபாவத்தோட இருந்த சுவாமி நிகமாந்த மகாதேசிகம் சஞ்சரித்த பூமியிலே தூப்புல கிரகாரத்திலே அச்சஞ்சலமான பக்தியோலே இந்த சுவாமி எழுந்தருள் இருந்த காலத்திலே நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணினார், விசேஷமான கிரந்தங்கள்லாம் பண்ணினார். அதில் எல்லாரும் இன்றைக்கும் என்றைக்கும் ரொம்ப அபாரமாயும் பிரமிச்சு கொண்டாடும்படியாயும் இருக்கக்கூடியது ஸ்ருத பிரகாசிகைக்கு வியாக்கியானமான பாவ பிரகாசிகை என்பதான கிரந்தம். ஸ்ரீபாஷ்யகாரர் என்ன சாதிச்சாரோ அவ்வளவையும் பாஷ்யத்திலே மொத்தம் சொல்லல, பாஷ்யம் சுருக்கமா சாதிச்சார். பாஷ்யம் பாஷ்யம் சுருக்கம்னு சொன்னா உபதேசம் பண்ண அத்தனையும் எழுத்திலே கொண்டு வர முடியாது என்பதனாலே பாஷ்யகாரர் பாஷ்யம் பண்ணும்போது ஓரளவு சாதிச்சு வச்சார். ஆனா அந்த பாஷ்யத்துக்கு விவரணமான பாஷ்யகாரர் எவ்வளவெல்லாம் அர்த்தம் சொல்லுவாரோ அதையெல்லாம் கேட்டு சொன்னபடியே கேட்டு அதை பிள்ளான் எங்களாழ்வானுக்கு சொன்னார், எங்களாழ்வான் நடாதுரம்மாளுக்கு சொன்னார், நடாதுரம்மாள் ஸ்ருத பிரகாசாச்சாரியர் முதலான மகான்களுக்கு சொன்னார். அதுல ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அதை அப்படியே ஆச்சரியமாக பட்டவலப்படுத்தினார். அதுதான் ஸ்ருத பிரகாசிகை கேட்டத பிரகாசப்படுத்தின கிரந்தம் என்பதாக விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஆசைக்க முடியாமல் இதர சித்தாந்திகள் என்னென்ன சொன்னாலும் அவர்கள் சொல்வது எல்லாம் எப்படி அடியிலிருந்து முடி வரைக்கும் வரிக்கு வரி தப்பா போகிறது என்பதை காட்டி கொடுத்து இப்படி அது சுட்டி காட்டும் கிரந்தம் என்று சொல்ல வேணும். இன்னும் கேட்டா சுட்டு தள்ளும் கிரந்தம்னு சொல்லணும் ஸ்ருத பிரகாசிகைய. இதராளுடைய வார்த்தை ஒன்னொன்னும் எப்படி தப்பா இருக்குன்னு சுட்டி சுட்டு தள்ளும் அது அந்த ஸ்ருத பிரகாசிகள். ஒரு ஒரு இடத்துல தப்புன்னு சொன்னா எப்படியாக்கும், ஒரு பெரிய பெரிய தங்க பாத்திரமா இருந்தாலும் அதுல அமிர்தமே வச்சிருந்தாலும் ஒரு இடத்துல ஓட்ட போட்டா அமிர்தம் எல்லாம் கொட்டி போகும். அதுபோல மற்றவாளுடைய சித்தாந்தங்கள் அங்கங்கே ஓட்டப்பான போல எப்படி ஒழுகிறதுன்னு காட்டுவதா. அப்படி அழகான கிரந்தம் ஸ்ருத பிரகாசிகள். எப்பவும் பெரியவாள் ஸ்ருத பிரகாசிகை தினமும் சேவிக்கணும் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு சேவிச்சுருந்தா. ஆனா அப்பேற்பட்ட ஸ்ருத பிரகாசிகைக்கும் விளக்க வேண்டிய இடங்களிலே ரொம்ப அழகாக விளக்கி வச்சு அழகாக வியாக்கியானம் பண்ணினார் உபனிஷத் பாஷ்யகாரர். பாவ பிரகாசிகைங்கிறதான ஸ்ருதப்பிரகாசிகா பாவ பிரகாசிகான்னு பேர் இருக்கு. பாவ பிரகாசிகைங்கிறதான கிரந்தம் ரொம்ப நாளா அச்சுல வராம இருந்தது, ஏற்கனவே அச்சுல இருந்தது, ஆனா மீண்டும் அச்சுலே வராம கிடைக்காம இருந்தது. முன்ன கிரந்தாட்சரத்துல இருந்தது அந்த அதுவும் தெரியும். பாஷ்யமே பெருசு, பிரம்மசூத்திர பாஷ்யம் பாஷ்யகாரர் பண்ணினதே ரொம்ப பெருசு. அதுக்கு மேலே வியாக்கியானமான சுத்த பிரகாசிகை அது ரொம்ப விசாரமானது. அதுக்கு மேலே பாவ பிரகாசிகை என்று சொன்னால் பாஷ்யமும் பாஷ்யமும் அச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்ருத பிரகாசிகை மட்டுச்சு அச்சுட்டு ஸ்ருத பிரகாசிகா வாக்கியங்களுக்கு வேண்டியதான வியாக்கியானங்களையும் அச்சுட்டா புஸ்தகம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்கோ. அந்த புஸ்தகத்தை இப்ப சமீபத்திலே பிரகிருதம் 45வது பட்டம் ஸ்ரீமத் அழகிசிங்கர் ரொம்ப பரிசிரமப்பட்டு அதுக்கு வேண்டிய வித்வான்கள் எல்லாம் வச்சு ரொம்பவும் பரிசோதனைப்படுத்தி ஜாக்கிரதையாக அச்சு போடணும்னு சொல்லி அழகாக அச்சு போட்டு ரெண்டும் ஒவ்வொரு புஸ்தகமும் தலகாணி சைஸ் இருக்கும், ரெண்டு புஸ்தகம் ரெண்டு தலகாணி சைஸ் அப்படியாக அச்சு அழகாக போட்டு இப்போ பிரச்சாரத்திலே இருக்குது. அந்த புஸ்தகம் கிடச்சுன்ட்ருக்கு. இதுக்காகனா அந்த அந்த பாவ பிரகாசிகை ஸ்ருத பிரகாசிகா பாவ பிரகாசிகைனா இந்த பாஷ்ய ரசம் தெரிஞ்சவாளுக்கு அது விட முடியாத ஒரு புஸ்தகம் அது. அப்படியான ஆச்சரியமான புஸ்தகத்தை பிரகிருதம் அழகிசிங்கர் 45வது பட்டம் அழகிசிங்கர் அதை அச்சு போட்டு பிரச்சாரத்திலே மீண்டும் கொண்டு வந்திருக்கார். அந்த இப்படி அந்த ஸ்ருத பிரகாசிக்கு வியாக்கியானம் பண்ணதும் போக உபனிஷத் பாஷ்யக்காரர் பண்ணி வச்சது ஒன்றொன்றும் ரொம்ப மகத்தானது. அதே போல சாட்சாத்தாக நேரடியாகவே பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கு சாட்சாத்தாகவும் வியாக்கியானம் பண்ணினார். அந்த வித்தியாசம் என்னன்னா பாஷ்யத்துக்கு சொந்தமான வியாக்கியானம், அதே அதே பாஷ்யத்துக்கு ஸ்ருத பிரகாசிகை சொல்லியிருக்கிறதான வியாக்கியானம் உண்டு, அந்த வியாக்கியானத்துக்கு வியாக்கியானம் என்று இப்படி ரெண்டு. இதுல அதுக்கு பாஷ்யத்துக்கு நேரடியாக பண்ண வியாக்கியானத்துக்கு மூலபாவ பிரகாசிகைன்னு பேரு, ஸ்ருத பிரகாசிகைக்கு வியாக்கியானம் பண்ணினார் அதுக்கு ஸ்ருத பிரகாசிகா பாவ பிரகாசிகைன்னு பேர். இந்த திருநாமங்கள் போக இன்னும் ராசிய திரைசாரத்துக்கும் கூட எல்லாம் பண்ணியிருக்கார். ராசிய திரைசாரத்துக்கு சுவாமி சாதிச்சது கிடைக்கல, அந்த புஸ்தகம் இப்போ இல்லை. அது திருவாய்மொழிக்கு பூர்ணமான வியாக்கியானம் அதை ஆச்சரியமாக பண்ணி வச்சிருக்கார். இப்படி ஒவ்வொரு புஸ்தகமாக எடுத்தால் ஒன்றொன்றும் மகத்தான புஸ்தகம். அது இதே போலே சுவாமி 60 புஸ்தகம் சாதிச்சிருக்கார். அதனால அவருக்கு ஷஷ்டி பிரபந்த நிர்மாதா என்றுதான திருநாமம். இதுல முக்கியமாக நியாய சித்தாஞ்சனம் சுவாமி நிகமானந்த மகாதேசியனுடைய ரொம்ப விசேஷ புஸ்தகம் அது. அது நியாயசாஸ்திரத்துக்கு களையெடுக்க வேண்டிய விஷயங்களை களையெடுத்து அழகாக நம்ம விசிஷ்டாத்வைதபரமாகவே நியாயசாஸ்திரத்துக்கு நயனம் பண்ணி ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிறது நியாய சித்தாஞ்சனம்னு பேர். நியாயசாஸ்திரத்துக்கு ஒரு சித்தாஞ்சனம், சித்தாஞ்சனம்னு சொன்னான்னா சித்தர்கள் தங்களுடைய கண்களிலே போட்டுக்கொண்டு பூமியிலே எங்கே புதையல் இருக்கு என்று பார்த்தால் அவர்களுக்கு தெரியும்னு சொல்லுவா, அதுக்கு தான் சித்தாஞ்சனம்னு பேர். சித்தர்கள் கண்ணிலே போட்டுக்கிற அந்த ஆச்சரியமான மைக்கு சித்தாஞ்சனம்னு பேர். அதே போலே புதையல் எங்க இருக்கு, நதி எங்கே ஓடுகிறது, பூமிக்குள்ளே எங்க இருந்து, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக சித்தர்கள் வச்சு கொண்டு அந்த மாதிரி அது நியாயசாஸ்திரமும் ஒரு நிறைய புதையல் உள்ள இடம் அது. ஆனால் அதையே தப்பு தப்பா அர்த்தம் பண்ணி வச்சுட்டா, சரியா காணணும் அதனுடைய அர்த்தங்களை சரியா கண்டுபிடிக்கணும்னு நியாய சித்தாஞ்சனம் என்கிறதான இந்த புஸ்தகத்தினாலே பார்க்கலாம் என்று சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தம் சாதிச்சார். அந்த நியாய சித்தாஞ்சனத்துக்கு அற்புதமான வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய உபனிஷத் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. அதில் உபனிஷத் பாஷ்யக்காரர் காலத்தில் கொஞ்சம் ஸ்ரீ ஜெயந்தியை பற்றி ஒரு சில அபிப்பிராய பேதங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு விடுத்து. என்ன விஷயம்னா, நடாதுரம்மாள் தொடங்கி பல பேர் ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயங்கள்லாம் பண்ணியிருக்கா. அந்த ஸ்ரீ ஜெயந்தி என்பது பூர்ண உபவாச தினம் என்று பாஷ்யக்கார அனுஷ்டானத்தை நடாதுரம்மாளெல்லாம் காட்டி அவள்லாம் கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் இருந்தாலும் அது ஸ்ரீ ஜெயந்தி என்று கண்ணனுக்கு அமுது செய்த பதார்த்தங்களை அது சுவீகரிக்கணும் அப்படின்னு, அது எப்படியோ அந்த இரவே சாப்பிட்டுடணும், அதனாலே கண்ணனுக்கு விசேஷமான பலகாரங்களோட பெருமாளுக்கு ஆச்சரியமாக தழிகையும் சமர்ப்பித்து அந்த தழிகையும் உடனே சாப்பிட்டுடணும் அப்படின்னு ஒரு அனுஷ்டானம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுத்து. அது நிறைய பெரியவா அதை அப்படி கடைபிடிக்க ஆரம்பித்தா. ஆனால் இருந்தாலும் அது சரியா என்று நிறைய விசாரம் வந்துடுத்து. ஏன்னா பொதுவாக எப்படின்னா திருவாராதனம்னு சொன்னால் திருவாராதனத்தில் பெருமாளுக்கு சமர்ப்பித்ததை ஸ்வீகரிக்கணும் என்று உண்டு. பிரசாத ஸ்வீகரண பரியந்தம் திருவாராதனம் என்பது தான் உண்டு. அப்படி இருக்குச்சே அன்றைக்கு கண்ணனுக்கு அத்தனை பக்ஷங்கள் சமர்ப்பிச்சு கண்ணனுக்கு அக்கார விடுசல் முதற்கொண்டு எல்லாம் சமர்ப்பிச்சுட்டோ, அந்த சமர்ப்பித்ததை ஸ்வீகரிக்காமல் அப்படியே திருவாராதனத்தை பூர்த்தி பண்ணுறது சரியான்னு ஒரு விசாரம் ஏற்பட்டு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் ஆழத்தில் நிறைய பேருக்கு அது பக்ஷங்களாக இருக்கிறதுனால, அது குழந்தைகள்லாம் ஆசைப்படுன்றதுனாலே பக்ஷங்களாக இருக்குன்றதுனாலே அது சாப்பிட்டா பரவாயில்ல, அது விரதத்துக்கு ஒன்றும் பங்கம் இல்லையா அப்படின்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பக்ஷங்களும் சாப்பிட ஆரம்பித்தான்னு, அப்புறம் சாப்பிட்டா தப்பில்லை என்று வரைக்கும் போய் பெருமாள் திருவாராதனமானது பிரசாத ஸ்வீகரண பரியந்தமான அப்படின்னாலே கண்ணனுக்கும் அவன் கோவர்தன கிரிதாரணத்தும் போது சாப்பிடாத பிரசாதம் இல்லை, அதனால கண்ணனுக்கு சாப்பாட்டு பிரியனான் அப்படின்னாலே இன்னும் கூட சில பிரமாணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால பெருமாளுக்கு திருவாராதனை ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் உடனே பாரணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. என்றெல்லாம் சில பிரமாணங்களை அனுசரித்து சில பேர் அந்த ராத்திரி பாரணம் செய்யணும் என்று அபிப்பிராயப்பட்டு ஆரம்பித்து அனுஷ்டானத்திலே கொண்டு வந்தார். அது உபவாசம் என்கிறதான சப்தத்துக்கு மாறுபட்டிருப்பதுனால அன்றைக்கி பூர்ண உபவாசம்தான். அது உபவாசத்துக்கு மாறாக பாரணை அந்த இரவே செய்யக்கூடாது, அதனாலே அதுக்கு உண்டானதான காலத்திலே மறுநாள் தான் செய்யணும், இதுதான் வழக்கமான ஆச்சாரம் என்று இந்த உபனிஷத் பாஷ்யக்காரர் ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயங்கள் இதை பண்ணி வச்சார். அவர் புதுசாக பண்ணார்னு இல்லை, ஆனால் சில மாறுபாடு ஏற்படும் போது மாறுபடுகிறதே, இந்த மாதிரியான மாறுபாடு வேண்டாமே என்று திருவுள்ளத்தினாலே ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயம் பண்ணி வச்சார். இதே போலே பின்னால் இன்னும் பல ஆச்சாரியா ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயம் பண்ணியிருக்கா. அதில் ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயத்தில் கடைசியாக ரொம்ப விசேஷமாக நிர்ணயம் பண்ணி வச்சு அது ரொம்ப ஸ்தாபித்து வச்சவர்னு சொன்னால் திருக்குழந்த தேசிகன் தான். அவர் பண்ண ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயம் தான் நம்ம பூர்வாச்சாரியாருடைய ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயத்தில் கடைசியாயும் ரொம்ப பிரபலமாயும் இப்போ இது இருக்கிறதாயும் இருக்கக்கூடியதான நிர்ணயம் அது. இதற்கு மாறாக பாரணை அன்று இரவே ஸ்ரீ ஜெயந்தின்னா ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு ராத்திரியே பாரணை பண்ணிடணும் என்று அப்படியும் அனுஷ்டானம் இருக்குது. கோவில் மடத்து அனுஷ்டானம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இதை கொண்டு ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் பார்க்க வேண்டாம், இது ஒரு பெரிய சம்பிரதாய பேதம் இல்லை, சாஸ்திரம்ன்றது எங்க இருக்கு, தத்துவத்தில் இருக்கு சாஸ்திரம்ன்றது, அனுஷ்டானத்திலே சில வித்தியாசங்கள் வரத்தான் வரும், ஆதியிலே வேதமே ஒரே அக்ஷரமாக தான் இருந்தது, பிரணவம்ன்ற ஒரே அக்ஷரமாக தான் இருந்தது ஆதியில், அதுக்கப்புறம்தான் அது மூணு வேதமாச்சு, அதுக்கப்புறம் அது நாலு வேதமாச்சு, அதுக்கப்புறம்தான் நாலு வேதத்திலையும் பார்த்தா நிறைய அதில் நிறைய சாகைகள்லாம் வர ஆரம்பிச்சுது, அப்புறம் பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான சாகைகளாச்சு, இப்படி காலப்போக்கில் எத்தனையோ பிரிவுகள் எத்தனையோ இதெல்லாம் வரத்தான் வரும். அதனால் திருக்குறந்தாண்டவன் ஒரு வாட்டி சாதிச்சாச்சு, ஏதோ முனித்திரயத்தில் முனித்திரயத்தில் பாரணன்றது மறுநாள் வச்சுட்டுருக்கா, ஸ்ரீமடத்து சம்பிரதாயத்தில் பாரணன்றது அன்னைக்கு ராத்திரியாக வச்சுட்டுருக்கா, இதை வச்சு சில பேர் ரொம்ப பெரிய வித்தியாசங்கள்லாம் பேசுவா, ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை, யாருக்கு சீக்கிரம் பசிக்கிறதோ அவள் முதல்ல சாப்பிட்டுக்கிறா, கொஞ்சம் பசி தாங்குறவா மறுநாள் சாப்பிட்டுக்கிறா, இது இவ்வளோதானே இது என்று ரொம்ப சுவாரஸ்யமாயும் அதே சமயம் ரொம்ப சமரசமாயும் சாதிச்சாச்சு ஸ்ரீமத் ஆண்டவன், ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் சாதிச்சது ஞாபகம் வருது. ஆனால் அனுஷ்டானம் என்று வரைச்சு சாஸ்திரம் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கு என்பதை அது எழுதி வைக்கிறதுல ஒன்றும் பெரியவாள் குறை வைக்க மாட்டா, அதில் உபனிஷத் பாஷ்யக்காரர் இந்த அனுஷ்டானத்தை ஸ்ரீ ஜெயந்திய நிர்ணயத்தை இப்படி நிர்ணயம் பண்ணி இதுதான் நம்ம அனுஷ்டானம், இதுதான் பெரிய அனுஷ்டானம், இதுக்கு இப்போ இத்தனை பிரமாணங்கள் இருக்குது, ஏதோ சில வச்சனங்கள் சில மாறுபாடுகளை காட்டுவதாக இருந்தாலும் இதே போல எத்தனையோ விஷயங்கள்லேயே வச்சனங்கள் சில மாறுபாடுகளை காட்டதான் காட்டும், நம்ம பூர்வாச்சாரியாளுடைய அனுஷ்டானம் தான் பிரதானம் இது, அதனாலே சாஸ்திரம் பகுவாக இருந்தாலும் பூர்வாச்சாரியாளுடைய அனுஷ்டானம் பிரதானமான அப்படின்னாலே அதுக்கு தகுந்த மாதிரியாக இத்தனை பிரமாணங்கள் இருக்குது. பூயசா நியாயம்னு ஒன்று சொல்வது உண்டு, பூயசா நியாயம்னு சொன்னான்னா ஒரே விஷயத்தை பற்றி ஒரு பத்து பிரமாணம் ஆட்டுது அப்படின்னா அதில் ஒம்பது பிரமாணம் அது மாதிரி மெஜாரிட்டின்னு சொல்கிறது இல்லையா, அது மாதிரி அதில் அந்த பத்தில் ஆறு பிரமாணம் என்ன சொல்கிறது, நாலு பிரமாணம் என்ன வித்தியாசப்பட்டதுன்னு சொன்னால் நாலு தானே சொல்கிறது, ஆறு சொல்கிறது தான் பிரமாணம், நாலு சொல்வதை தள்ளிக்க வேண்டியதுதான் என்றெல்லாம் உண்டு. அதனால் மெஜாரிட்டியான தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது என்பதெல்லாம் பார்த்து நிர்ணயம் பண்ணுவது வழக்கம்தான். அது அந்த ரீதியில் ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயமானது உபனிஷத் பாஷ்யக்காரர் இப்படி அழகாக பண்ணி வச்சார். இப்படி அநேகம் விஷயங்கள் உபனிஷத் பாஷ்யக்காரருடைய சரித்திரத்தில், அவருடைய சரித்திரம் என்று பார்த்தால் என்ன செய்து கொண்டிருந்தார், என்ன ஆச்சரியங்கள்லாம் பண்ணினார் என்று பார்த்தா அப்படி ஆச்சரியங்கள் பண்ணினார், பெரிய சித்தராக எழுந்தருளியிருந்தார், சாமானிய ஜனங்கள் செய்ய முடியாததெல்லாம் பண்ணினார் என்று பிரமிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பரமசாந்தராக எழுந்தருளிருந்து அந்த பகவத் பார்மைகாந்தியத்தோட, அதுவும் சுவாமி தேசிகனுடைய திருவடியிலேயே அச்சஞ்சலமான பக்தியோடு நம் சம்பிரதாயத்துக்கு எத்தனை கிரந்தங்கள் பண்ணணும்னு தேடி தேடி வச்சு அது அதுக்காகவே பாடுபட்டு கொண்டு, அதுவும் உயர்ந்த சந்யாசாசிரமத்தில் எழுந்தொழி இருந்து கொண்டு, பிக்ஷையே ஜீவனமாய் வேற ஒன்றும் இல்லை, பிக்ஷையே ஜீவனம், அதுவும் பிக்ஷை எடுப்பது என்றால் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஒரு சன்னியாசியானவர் பிக்ஷை எடுத்து ஜீவிக்கிறார் என்றால் அது ரொம்பவும் ரொம்ப சிரமமான விஷயம் அது. எதனால் சிரமம் என்றால் பிக்ஷை என்பது ரெண்டு வேளை எடுக்கிற விஷயம் கிடையாது, அது ஒரு வேளை மாத்திரம்தான், சாஸ்திரம் அவ்வளவுதான். அதனால் சன்னியாசி ராத்திரி வேளையிலே போய் ஒரு பிக்ஷை வாங்கிட்டு வந்தார்னு ஒரு இடத்துலையும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டா, அது சாஸ்திரம் கிடையாது, அது ஒரு வேளை பிக்ஷை, அதுவும் அந்த பிக்ஷையும் தான் எப்போ எப்போ பிக்ஷைக்கு போக வேண்டிய காலமே என்ன சொல்லியிருக்குன்னா, பிக்ஷைக்கு போக வேண்டிய காலமே அந்த மூணாவது ஜாமம் பகல் பொழுது முடிய போகிற வேலைக்கு தான் பிக்ஷை போகணும்னு சொல்லியிருக்கு. மூணாவது ஜாமம்னா தெரியுறதா, இப்போ கார்த்தால முதல் ஜாமம்ன்றது ஆறுலேருந்து ஒம்பது, ரெண்டாவது ஜாமம்ன்றது ஒம்பதுலேருந்து பன்னெண்டு, மூணாவது ஜாமம் வந்து பன்னெண்டுலேருந்து மூணு, இந்த பன்னெண்டுலேருந்து மூணு இருக்கு, அந்த மூணாவது ஜாமம் முடிய போகிற வேலையில தான் பிக்ஷைக்கே போகணும்னு சன்னியாசின்னு சொல்லியிருக்கு. அதனால் அதுக்கு முன்னாடிலாம் போனால் அதுவும் பிக்ஷை என்பது வீதிகளிலே எடுக்கும் பிக்ஷையான அப்படின்னால அது வீதியிலே அந்த சமயத்திலே போனால் அது பிக்ஷா பக்குவாண்ணமாக தான் எடுக்கணும், பக்குவாண்ணம்னா தளிக பண்ண பிரசாதமாக தான் வாங்கிக்கணும், அதுவும் தளிக பண்ண பிரசாதமாக வாங்கிக்கச்சே எப்படின்னா ஒரு ஆற்றுல எனக்கு அபேட்சமாக அந்த தளிக பண்ண பிரசாதமும் நமக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு அரை வயிறு கால் வயிறுக்கு வேண்டியது மாத்திரம் கிடைச்சா அது அது எவ்வளோ ஏழு ஆண்கள் வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கு, ஏழு ஆற்றுல போய் பிக்ஷை எடுத்துக்கலாம், அவ அந்தந்த ஆற்றுல என்னென்ன ஒரு பிடி கிடைக்குமோ அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அதை எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் அதை பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடணும் அது மாதிரி சொல்லியிருக்கு. அதை இப்போ திருவாராதனை பண்ணி சாப்பிடணும்னா அவாத்துல அது ஏற்கனவே திருவாராதனை பண்ணியிருப்பாளே, அவாத்துல அவ ஏற்கனவே அதுலேருந்து அவ சாட்ட பிரசாதத்தினுடைய மிச்சமாச்சு என்றெல்லாம் இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அது அவ தளிக பண்ணது, அவ பிரசாதம் பெருமாளுக்கு கண்டரோல பண்ணது, இன்னும் கேட்டால் அவாத்துல பெரியவா பசங்க எல்லாம் சாட்டது, இன்னும் கேட்டால் சன்னியாசி அவள்லாம் சாட்டதுக்கு அப்புறம் தான் போய் அவளை தொந்தரவு படுத்தாம மிச்சம் இருந்தா வாங்கிட்டு வர்றதுக்கு தான் பிக்ஷைன்னு பேர். அது அவளுமே திருவாராதனத்திலேயே பிக்ஷைக்கு என்று கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக ஒதுக்கின அன்னத்துல கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது தான், அது அவள் சாப்பிட்டுட்டாளேன்ற தோஷம் எல்லாம் கிடையாது. அதே அன்னத்தை கொண்டு வந்து பெருமாளுக்கு விஜயாராதனம் பண்ணி வைக்கணும். நமக்கு கிடைச்ச பிரசாதம் நம்ம பெருமாளுக்கு உண்டு, நமக்கு கிடைச்ச பிரசாதத்தை நம்ம பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணிட்டு சாப்பிடுவா. அது லகுவா ஆராதனம், அது விஜயாராதனம்ன்றது சன்னியாதிகளுக்கு ரொம்ப லகுவான ஆராதனம், அது கண்டரோலை பண்ணிட்டு சாப்பிட்ற வழக்கம். அதனால் இப்படி இது ராத்திரி கிடையாது, இந்த பிக்ஷைன்றது ராத்திரி கிடையாது, ஒரு வேளை மாத்திரம்தான். ஒரு வேளை மாத்திரம் இந்த பிக்ஷையை சுவீகரிச்சுண்டு வேற அது இது இப்படி ஜீவிச்சுண்டு அதுவும் இவ்வளவு ரொம்ப அனுஷ்டானத்தோடையும் வைராக்கியத்தோடையும் ஞானத்தோடையும் எழுந்தருள் இருந்து இது வெறும் கேவலம் அது ரொம்ப பெருமாளுக்காகவும் ஆச்சாரியாளுக்காகவும் சம்பிரதாயத்துக்காகவுமே தனக்காக என்றுதான், தனக்காக என்று ஆகாரத்தினாலே வர ஜீவனம் கூட அபேட்சை இல்லாமல் அதனுடைய கிளேசத்தை எல்லாம் ஒன்றும் பாவிச்சுக்காமே சகஜமாக இருந்துண்டு. ரொம்ப நித்திய சூரிகளாலும் வாழ முடியாதன வாழ முடியாத வாழ்வுன்னு தான் சொல்லணும். இது அப்படி எழுந்தருள் இருந்தார் நம்ம ஆச்சாரியால். அதில் இந்த உபனிஷத் பாஷ்யக்காரரும் அந்த மாதிரி எழுந்தருள் இருந்தார். அதுவும் அந்த அப்பேற்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு இருந்த ஆனந்தத்துக்கு குறவில்லை, அதை முக்கியமாக கவனிக்கணும். உபனிஷத் பாஷிகாரருடைய ஆனந்தத்துக்கு குறவில்லை. அது ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன், அது பெரியவா சொல்லியிருக்கா உபனிஷத் பாஷிகாருடைய சரித்திரத்திலே சொல்லியிருக்கா. உபனிஷத் பாஷிகாரர் தூப்புல கிரகாரத்தில் அவர் அவருடைய ஆசிரமத்தில் அந்த ஸ்ரீகோஷங்களெல்லாம் வாசிண்டு இருந்தார். வாசிண்டு இருக்கிறச்சே ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப பூரிச்சு போய் திரும்பத்தில் ரொம்ப ஆனந்தமாக வாசிண்டே இருந்தார். வாசிண்டே இருந்தவருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மகான் வந்தார். பெரிய மகான் யாருன்னா தொண்டையாச்சாரியர்னு மகாச்சாரியர்னு பேர். சோழசிம்மபுரத்தில் அவளுடைய வம்சத்தார் தான் இன்றைக்கும் தீர்த்தக்காரால ஆச்சாரிய புருஷாலாக இருக்கா. அந்த தொண்டையாச்சாரியார் என்கிற மகான் ரொம்ப வசத்தியான மகானவர். சுவாமி நிகமாந்த மகாதேசிங்கிற இடத்துல அவ்வளவு வைபவம், அவ்வளவு பிரதிபத்தி. சாதாரணமாக அவரை தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவான்னு சொல்கிறது உண்டு, ஆனால் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனிடத்துல அவ்வளவு பிரதிபத்தி. சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை வைபவ பிரகாசிகை என்றதான கிரந்தமாக ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். தேசிகனிடத்துல அவர் தேசிகனுடைய சததூஷணிக்கு அவ்வளோ ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் தொட்டையாச்சாரியர். தேசிகனிடத்துல அபாரமான ஈடுபாடு. அவெல்லாம் பிரபத்தி சம்பிரதாயத்தை சேர்ந்தவா தான். பிரபதி சம்பிரதாயத்தை சேர்ந்த எத்தனையோ மகான்கள் பரம்பரையெல்லாம் உண்டு, ஆனால் நாம் நமக்கு கிடைச்சிருக்கிற வரிசையை ஆச்சாரிய பரம்பரையாக பேசின்னு இருக்கோம். இதே போல் இன்னும் எத்தனையோ கிளை சம்பிரதாயங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரியான கிளை சம்பிரதாயத்திலே தொடையாச்சாரியர் பெரிய வசந்த மகானவர். அவருடைய தான பக்திக்கு ஈடுபட்டு சேவை பெருமாள் அவருக்கு பிரத்யக்ஷமாக கருடாரூடனாய் சேவை சாரிச்சார் என்றது லோக பிரசித்தம். துடையாச்சாரியர் வழக்கமாக தேவப்பெருமாளை சேவிக்கிறதுக்கு சோழசிம்மபுரத்துலேருந்து அந்த வையங்கண்ட வைகாசி திருநாள்னு சொல்லுவாளே அந்த காஞ்சி பிரம்மோத்சவம், தேவப்பெருமாளுடைய வைசாக உற்சவத்தில் தவறாமல் கருடோத்சவம் சேவிப்பதற்கு எழுந்தருள்வார், கைங்கரியம் பண்ணுவார் பெருமாளுக்கு. அந்த கருடோத்சவம் சேவிக்கிற அந்த ஒரு ஆனந்தம் இருக்கே, அது சாட்சாத் சர்வேஸ்வரன் வேதத்துக்கெல்லாம் பொருளாயிருக்கிறவன். அந்த வேதத்தையும் தெரிஞ்சு வேதத்துக்கு அர்த்தமான உபனிஷத்துக்களையும் தெரிஞ்சு துடையாச்சாரியருடைய பெரிய விசேஷம் என்னென்னா துடையாச்சாரியர் உபனிஷத்துக்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அச்சில் வரல அது, இன்னும் ஓலைச்சுவடியாகவே கிடப்பதாக சொல்கிறா. அவர் ரொம்ப பெரிய ஜானியாக எழுந்தருள் இருந்தார். அப்பேற்பட்ட அந்த மகான் தேவப்பெருமாளை கருடாரூடனாக சேவிக்கிற வழக்கம், அப்படி சேவிக்கிறே ஒரு வருஷம் சேவிக்க முடியலையாம். அப்போது சோழசிம்மபுரத்திலே தக்கான் குளத்திலே அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கார் சுவாமி. அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கச்சே தேவப்பெருமாள் இப்பொழுது கருடோத்சவத்திலே மூணாம் நாள் உற்சவத்திலே ஒளிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி ஒளிந்து திருவிருந்த மாறுவன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான்களே தருள் தன் மேல் கண்டாயுதலி என்று ஆழ்வார் அனுசந்தானம் என்னார் போலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மறுக்கன் அணிநருமம் கண்டேன் சேவிக்க வேண்டியதான சேவை கிடைக்கலையே என்று அந்த வேத பொருளாயிருக்கும் எம்பெருமானை சேவிப்பதற்கு வேதத்தின் மேலே வேத பொருள் இந்த சேவை கிடைக்கலையேன்னு நினைச்சுண்டாராம். அப்பதான் பெருமாள் சேவை பெருமாள் அந்த சேவை கோபுரவாசலே எழுந்துருளி கொண்டிருந்தாராம். லட்சோபலட்சம் ஜனங்கள் வரதா வரதா வரதான்னு கைகூப்பிக்கொண்டு ரொம்ப ஆனந்த கண்ணீரோ தன்னை ரொம்ப பரவசப்பட்டு சேவித்து கொண்டு பேரழகனான தேவப்பெருமாள் ஆச்சரியமாக எழுந்துள்ள அந்த சேவை உண்டே அந்த சேவை அப்பதான் கோபுரவாசல்ல ஆயிட்டு இருந்துதான் பெருமாள். அப்பொழுது இந்த தொடையாச்சாரியர் ரொம்ப உள்ளங்கனிந்து தன்னுடைய சேவை கிடைக்கலையேன்னு நினைக்கிறாரு. அவருக்கு இதே சேவை அப்படியே தரணும்னு ஒரு க்ஷணம் இந்த க்ஷேத்திரத்திலிருந்து அப்படியே ஒரு க்ஷணம் தன்னை மறைச்சுண்டு அங்க போய் சேவை சாதிச்சதா சொல்றா. ஒரு க்ஷணம் கோபுரவாசலிலே தேவப்பெருமாள் கருடாரூடனான தேவப்பெருமாள் ஒரு க்ஷணம் மறைஞ்சு போயிட்டார் காணல. தக்காண்குளத்திலே தொட்டையாச்சாரியருக்கு பிரத்யக்ஷமா நின்று அழகாக அந்த மந்தஸ்மிதத்தோட அழ கம்பீரமாக எம்பெருமான் திருக்க அழகா சேவை சாதிச்சாராம். அந்த சேவை சாதிச்சது அந்த சமயத்துல பட்டாச்சாரிடம் கொடைய கொஞ்சம் சாய்ச்சிக்கோங்கன்னு சொன்னாராம் பெருமாள். என்னன்னா அப்படி கொடையை முன்பக்கமாக சாய்ச்சா அந்த க்ஷணத்திலே கொஞ்சம் பெருமாள் மறை வரோ இல்லையோ அந்த மறைக்கிற க்ஷணத்திலே தக்கான் குளத்திலே நின்று சாட்சாத்தா இதே சேவையை கொடுத்தாராம். இதே போன்ற சேவையை கொடுக்கல இதே சேவையே கொடுத்தாராம். அப்போ அதனால இப்பவுமே காஞ்சிபுரத்துல கோபுரவாசப்படியிலே பெருமாள் கருடோத்சவத்தில் எழுந்துள்ளும் போது துடையாச்சாரிய சேவைன்னு சொல்லி அந்த சமயத்திலே கொஞ்சம் பெருமாளை மறைப்பா கொடை போட்டு மறைப்பா அதை இப்பவும் சேவிக்கலாம். அந்த சேவை விசேஷம் ஒரு பக்தனுக்காக தன்னை எடுத்து கொண்டு போய் அங்கே காட்டுகிற தேவப்பெருமாள் அல்லவா இன்றைக்கு நமக்கு முன்னாலே வந்து நிற்கிறார். அதே போல அந்த கொடையை மறைச்சுண்டு உள்ளே இருக்கிற பிரம்மம் எம்பெரும் நம்முடைய எம்பெருமான் எமக்கு பரம்பொருளானவன் அவன் இங்கு சேவை சாதிக்கிறானேன்னு பக்தர்கள் இன்றும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சேவிக்கிறா. அந்த எம்பு அந்த இப்படி அதாவது தேவப்பெருமாளை ஒரு க்ஷணம் கருடாரூடனாக காஞ்சிபுரத்திலிருந்து தனக்கு நேராக கொண்டு தருவித்து கொண்ட மகானவர் வரத பஞ்சகம்னு சாதிச்சிருக்கார். அந்த தொட்டையாச்சாரிய மகான் உபனிஷத் பாஷ்யக்காரரை சேவிக்கிறதுக்கு வந்தார். உபனிஷத் தூப்பல் சந்தைகளே தேசிகனை சேவிச்சுட்டு உபனிஷத் பாஷ்யக்காரர் மகான் எழுந்தோடு இருக்கார் அவரை பார்க்கணும்னு வந்தா உபனிஷத் பாஷ்யக்காரர் அந்த கிரந்த சேவிக்கிற சந்தோஷத்திலே பூரிச்சுண்டு வந்த பக்கத்துல இருக்கிற தொட்டையாச்சார பார்க்கவே இல்லை. அப்போ அஹோ மகரஸ் மகரந்த ஆஸ்வாத ரசானுபவா அப்படின்னு சுவாமி துடையாச்சாரியர் உபனிஷத் பாஷ்யக்காரரை பார்த்து சொன்னாராம். ஆஹா என்னவா அப்படியே தேன் குடிச்சுட்டு இருக்கா போல இருக்கே இன்னொன்னு தெரியாம அப்படியே சுவானுபவத்துல இருக்கே என்பதாக அஹோ மகரந்தாஸ்வாத ரசானுபவா என்பதாக சொன்னாராம். அது ஆஹா அப்படி திரும்பி பார்த்த ஆஹா இப்பே துடையாச்சாரியர்கள் இருக்காரே மகானாச்சே பரமபக்தராச்சே பெரிய ஆச்சாரியனாச்சே என்று தொட்டையாச்சாரியரை பார்த்து சுவாமி அவர் சொன்ன வார்த்தை ஆச்சரியம் அது. ஸ்ரீமத் பிகி பத்திதாது மக்ஷிகாசு கோந்தரோ கோ அந்தராயா அப்படின்னாராம். தேவர் எல்லா தேனியும் ஓட்டியாச்சு தேன் அடையிலேருந்து தானே சொட்டுறது நான் அந்த சொட்டுற தேனை அப்படியே ரசித்து சாப்பிட்டுன்னு இருக்கேன்னாராம். எப்படி பாருங்க எப்படி ஒரு பரஸ்பரம் பாஷணம் எப்படி இருக்கு. தொட்டையாச்சாரனாலே தேனியெல்லாம் ஓடியாச்சு என்ன ஓடினா இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமாகிற தேன் இருக்கு அந்த தேனானது சொட்ட சொட்ட ஆனால் அது அது சொட்டச்சே அதை அனுபவிக்க முடியாமல் அந்த தேனடையிலிருந்து ஈக்கள் நிறைய பரப்பட்டு கொட்டுமோ இல்லையோ அது மாதிரி அந்த கொட்டுற ஈக்கள் ஒன்றுமே கிடையாது. இப்போ தேன் மாத்திரம் சொட்டுறது எதுக்கானா துட்டையாச்சாரியர் அந்த சுவாமி நிகமாந்த மகாதேசியனுக்கு விரோதிகளாய் பிரவச்சனம் பண்ணி கொண்டிருந்தவாளை எல்லாரையும் தன்னுடைய பாண்டியத்தினாலே நிரசிச்சு எல்லாரையும் ஜெயிச்சு அப்படி சுவாமி தேசிகந்த சம்பிரதாயம்தான் வேதாந்த சம்பிரதாயம் பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் இதுதான் ஸ்ரீமன் நாதமுனியும் யாமனமுனியும் ராமானுஜமுனியும் ஏற்படுத்தி கொடுத்ததான சம்பிரதாயம் என்று அவ்வளவு பெருங்குரலிலே சாதிச்சு வச்சார் அவர். கிரந்த ரூபமாயும் பிரவச்சன ரூபமாயும் பெரிய ஆச்சாரிய புருஷராய் இருந்ததுனாலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகளுடைய பிரபாவத்தை எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படியாக சாதிச்சு வச்சுருந்தார் சுவாமி. அப்பேற்பட்ட அந்த துடையாச்சாரிய மகான் இருந்துள்ளதுனால அதனால உண்மை அதான் சொன்ன அதான் சாதிக்கிறார் அங்கராமானுஜ மகாதேசிகன் உபநிஷத் பாஷிகாரர். நீரோ தேனியெல்லாம் விரட்டிட்டீர், தேன் சாப்பிட்றதுக்கு இப்போது எந்த விக்னமும் கிடையாது, அதுவாக தேனடையிலிருந்து சொட்டோ சொட்டுன்னு சொட்டுறது, நான் ஆனந்தமாக சாத்து சாப்பிட்டுருக்கேன் என்று அந்த தொட்டையாச்சாரியரை சுவாமி புகழ்ந்ததாகவும் தொட்டையாச்சாரியர் உபனிஷத் பாஷ்யக்காரருடைய அந்த கிரந்தம் சேவிக்கிற ஆனந்தத்தை கொண்டாடினதாகவும் சொல்வதுண்டு. அதுபோல மகான் எழுந்த இந்த பெயர்பட்ட மகான்கள் எல்லாம் சஞ்சாரத்துக்குன்னு ஆசைப்படலை, சிஷ்யாவை நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்லாம் கொஞ்சமும் ஆசைப்படலை. ஏகாந்தமாக இருந்து அந்த பகவத் அனுபவத்திலேயே மூழ்கியிருந்து ஆச்சாரிய வைபவத்திலே நிறைஞ்சிருந்து ஆச்சாரியாளுடைய பெருமையை சொல்லுவது, அவளுடைய கிரந்தங்களை ரட்சிப்பது, அவளுடைய கிரந்தங்களுக்கு விளக்கம் எழுதி வச்சு பின்னாளில் ஆச்சாரியாளுடைய பெருமையும் கிரந்தங்களும் மறையாமல் இருக்கணும் என்பது அனுஷ்டானத்தை தவறாமல் செஞ்சு கொண்டிருந்து அதுதான் அவளுடைய பெருமை. எது ஒருத்தருக்கு ரொம்ப உசத்தியான சாதிக்க முடியாததான பெரிய கஷ்டமான சாதனை எதுன்னா அது நித்தியகர்ம அனுஷ்டானத்தை ஒருவேளையும் தவறாமல் சாதிப்பது தான் சாதிக்க முடியாததான சாதனை. உலகத்தில் நிறைய சாமியார்களை பார்க்கலாம், ஏதேதோ மந்திர மாந்திரிகங்களெல்லாம் வசப்படுத்தி வச்சுண்டு பேய் பிசாசு குரலையெல்லாம் கையிலே போட்டு வச்சுண்டு ஜனங்கள் பிரமிக்கும்படியாக எத்தையாவது ரொம்ப ஆச்சரியமாக ஏதாவது தில்லுமுல்லு சமாச்சாரமாக சாதிக்கிற சாமியார்கள் ரொம்ப பேர் உண்டு. ஆனால் அந்த சாதனைகள்லாம் ஒன்றும் தேவையில்லை. எதுவும் இப்போ ஏற்பட்டான இந்த இந்த வித்தைகள்லாம் எதுவும் வேண்டாம், சித்து விளையாட்டுகள்லாம் வேண்டாம். எது சாதிக்க முடியாததுன்னா நம்முடைய ஸ்வதர்மத்தை விடாமல் நிலைநாட்டி கொண்டு அந்த ஸ்வதர்மத்தை பரிபாலிச்சுண்டு ஒரு நாளும் அந்த மனசில் கல்மஷமே இல்லாமல் அது ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்சாகும். வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் அந்த தமசா நதிக்கரைக்கு போகிறார். அதை பார்க்கச்சே தமசா நதிக்கரை ரொம்ப தெளிஞ்சிருக்கு. எவ்வளவு தெளிஞ்சிருக்கு அப்படின்னா, ஆஹா ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா, சன்மனுஷ்ய மனோயதா. சிஷ்யனை பார்த்து சொல்கிறார் வால்மீகி பரத்வாஜா, இந்த நதிக்கரையில் நதி ஜலம் எப்படி போகிறது பத்தியா, எவ்வளோ தெளிவாக இருக்குது பத்தியா, எவ்வளவு தெளிவாக இருக்குது பத்தியா, எவ்வளவு தெளிவானா மகான்களுடைய மனசு போலே தெளிவாக இருக்குது அப்படின்னா. சாதாரணமாக என்ன சொல்லுவா பெரியவாளை பற்றி சொல்லச்சே, மனசு அவருடைய திருவுள்ள அவர் மனசு அப்படியே ஸ்படிக்க மாதிரி, பெரியவாளை பற்றி சொல்லச்சே பெரியவாளுடைய மனசு ஸ்படிக்க மாதிரின்னு சொல்கிற வழக்கம். ஏன்னா ஒருத்தருடைய மனசை ஒருத்தரை பார்க்க முடியாது, ஸ்படிக்கத்தை பார்த்துருக்கோம். அதனால பெரியவாளுடைய மனசு இந்த மகானுடைய மனசு ஸ்படிக்க மாதிரி, இந்த ஸ்படிகம் மாதிரி அவர் மனசு. ஆனால் வால்மீகி சொல்கிற அழகை பார்க்கணுமா, திருக்குழந்தாண்டவன் சொல்லுவார் நதியை பார்த்த நதி ஸ்படிகம் மாதிரி இருக்குது, ஹே இந்த நதியை பாடுறா எவ்வளோ அழகாக இருக்குது, பெரியவாளுடைய திருவுள்ளம் மாதிரி அவ்வளோ தெளிவாக இருக்குன்றாராம். எப்படின்னா வால்மீகிக்கு பெரியவாளுடைய மனசை பார்க்குற சாமர்த்தியம் இருக்குது, அவளுடைய மனசு எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பார்த்து பார்த்து அனுபவிச்சிருக்கார், அந்த ரசானுபவம் மனசில் இருக்குது. அதனால் திருஷ்டாந்தம் சொல்லச்சே நதிக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார் பெரியவாளுடைய மனசை. சாமானிய கவிகளாக இருந்தால் என்ன சொல்லுவா, பெரியவாளுடைய மனசுக்கு திருஷ்டாந்தம் சொல்லுவா நதியை, பெரியவாளுடைய மனசுக்கு நதி இதான் திருஷ்டாந்தம்னு சொல்லுவா. வால்மீகி அப்படி சொல்லலை, நதி நதியினுடைய தெளிவான தீர்த்தம் இருக்க நதிக்கு திருஷ்டாந்தம் காட்டுறார் பெரியவாளுடைய மனசுன்னு. அது மாதிரி அப்படியான ரொம்ப அந்த கல்மஷம் இல்லாததான பாவம் சர்வபூத சௌஹார்தம் அப்படி எழுந்தவள் இருந்தால் இந்த ஆச்சாரியால் அதில் உபனிஷத் பாஷ்யக்காரர் அப்போ ஏற்பட்ட ஞானானுஷ்டானங்களினாலும் வைராக்கியத்தினாலேயும் ஆச்சாரிய பக்தினாலேயும் எந்த கிரந்தங்களெல்லாம் அருளி செய்தனாலேயும் உத்தம ஆச்சாரியராக எழுந்தவள் இருந்தார் காஞ்சிபுரத்தில். இந்த மகானுடைய சிஷ்யர் ரங்கநாத சுவாமின்னு ஒரு சுவாமி, அந்த சுவாமிக்கு சிஷ்யர் பெரியவர்கால சுவாமின்னு. இந்த இப்போ உபனிஷத் பாஷ்யக்காரருமே பதினஞ்சாம் பட்டம் பெரிய பதினஞ்சாம் பட்டம் சுவாமி கிட்ட தான் பதினஞ்சாம் பட்டம் பரகால சுவாமி கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டார். இதே உபனிஷத் பாஷ்யக்காரருடைய சிஷ்யரான ரங்கநாத சுவாமிக்கு ஒரு சிஷ்யர் உண்டு, அவர் பெரிய பரகால சுவாமின்னு சொல்லுவா. அவர் 21ஆம் பட்டம், இந்த குறுகிய காலத்துல ஆறு பட்டம் தாண்டி எடுத்து. ஏன்னா உபனிஷத் பாஷிகார் ரொம்ப சின்ன திருநக்ஷத்திரம், ரொம்ப சொல்ப வயசுலேயே சன்னியாசாசிரமத்தில் சுவீகரிச்சுட்டார். அவர் பரகால சுவாமி கிட்ட சுவீகரிச்சுட்டார். பதினஞ்சாம் பட்டம் சுவாமி ஞானாப்தி ரொம்ப விசேஷமான சுவாமி அவர். அந்த பரகால சுவாமி பதினஞ்சாம் பட்டம் சுவாமி கிட்டே சுவீகரிச்சுட்டார். அதுக்கப்புறம் இவருடைய சிஷ்யரான ரங்கநாத சுவாமி உண்டு. அந்த ரங்கநாத சுவாமிக்கு சிஷ்யர் பெரிய பரகால சுவாமின்னு சொல்லுவா. அந்த ஒரு தலைமுறை ரங்கநாத உபனிஷ பாஷிகாருக்கு அடுத்த தலைமுறையான ரங்கநாத சுவாமி உண்டே, அந்த ரங்கநாத சுவாமியினுடைய சிஷ்யராக இருந்தவர் அந்த பெரியவரகால சுவாமி. அந்த பெரியவரகால சுவாமி விசேஷம் என்னன்னா, 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்ணினார். நம்ம வடகள சம்பிரதாயத்தில் நாலாயிரத்துக்கும் பூர்ணமான வியாக்கியானம் பண்ணினவர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது சுவாமி இவர். முதல்ல 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்ணினார் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன். தேசிகன் 74000 படின்னு சாதிச்சது திருவாய்மொழிக்கு மாத்திரம் இல்லை, அந்த கிரந்தத்துக்கு என்ன திருநாமம் சாத்தினார் என்றால் சுவாமி 4000 கருத்து அல்லது நிகம பரிமளம். அது ரெண்டு டைட்டில் அந்த புஸ்தகத்துக்கு, 4000 கருத்துன்னு சம்ஸ்கிருதத்தில், நிகம பரிமளம்னு சான்ஸ்கிரிட்ல. அந்த புஸ்தகம் அதுதான் இல்லை இப்போ, அதுதான் இப்போ இல்லை. ஆனால் அந்த சுவாமி தேசிகன் பிரவச்சனமாக சாதிச்சது உண்டோ இல்லையோ, அந்த 4000 அர்த்தங்களையெல்லாம் ஆச்சாரிய முகமாக கேட்டு வச்சு இழக்காம இருக்கணும்னு பெரியவரகால சுவாமி. இந்த சுவாமி பெரியவரகால சுவாமி இப்ப சொல்றது 21ஆம் பட்ட சுவாமி இவர். இந்த சுவாமி உபனிஷத் பாஷ்யக்காரருடைய சிஷ்யரான ரங்கநாத சுவாமிக்கு சிஷ்யர் இந்த பெரியவரகால சுவாமி. பெரியவர் 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்ணினார் என்று ரொம்ப விசேஷமானவா. இந்த ஆச்சாரியாவை பத்தி சொல்லச்சே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பரகால சுவாமிகளிலே இந்த 15ஆம் பட்ட சுவாமியா அல்லது 21ஆம் பட்ட சுவாமி, இந்த ஒரு பரகால சுவாமி அது எந்த பரகால சுவாமின்னு நிர்ணயமா பெரியவா சொல்லி சொல்லலை. ஒரு பரகால சுவாமி என்ன பண்ணார் இப்பொழுது சொன்னா பார்த்தா அநேகமா, இது ஔரங்கசீப்பினுடைய கதை இது. அதனால 15ஆம் பட்ட சுவாமி காலத்துல ஔரங்கசீப் கிடையாது. நாம் இப்போ உபனிஷத் பாஷ்யக்கார காலத்தில் பேசிச்சு வடதேசத்தில் பெரிய டர்மா இல்லது. ஏன்னா அப்போ தான் இந்த பாபர், அவன் பிள்ளை ஹுமாயூன், அவன் பிள்ளை அக்பர், இல்லை இவாள்லாம் இங்கே வடதேசத்திலே கோடி கட்டின்னு இருந்த காலம் இது. அதனால தான் இவாளுக்கெல்லாம் வடதேசத்து சஞ்சாரமே பிடிக்கலை. இவாள்லாம் யாரும் சஞ்சாரமே ரொம்ப போகலை. இதெல்லாம் தேசம் எல்லாம் வடதேசம் கால் வைக்கும் பூமியாகவே இல்லை. இங்கு பார்த்தாலும் ஒரே துருஷ்கன், அவன் மூச்சு விட்ட பூமியிலே போய், அவன் மூச்சு காத்துப்பட்ட பூமியிலே போய் நிற்க வேண்டியிருக்கு. அதனாலே எங்கெல்லாம் போகலைவா. ஆனால் இருந்தாலும் கிருஷ்ண பக்தியினாலே ராமபக்தியினாலே எம்பெருமான் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கான்றதுனாலே பெருமானை சேவிக்கிறதுக்காக சஞ்சாரம் பண்ணுறது உண்டு. ஒரு முறை சஞ்சாரம் போயிட்டு வருவா, அதுவே ரொம்ப கஷ்டம். அதுவும் அவள்லாம் எல்லாரும் நடைப்பயணமாக போகிறவா தானே. அதுவும் அந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடியதான பிரிட்ஜஸ்லாம் கூட கிடையாது. ஆறுகள்லாம் ஆறுகளெல்லாம் வந்தான்னா அது நீர் வடிஞ்சா தான் போகணும், இல்லைன்னா பரிசல்களில் தான் தாண்டணும். எத்தனையோ கால்வாய்களை கூட தாண்டுவது ரொம்ப சிரமம். ஆனால் சஞ்சாரம் போயிட்டு வருவா. இருந்தாலும் ஒரு நாள் ஜென்மத்திலே ஒரு முறையாவது பத்ரிநாராயணனை சேவிக்கணும்ன்ற ஆசைக்காக போகிறது உண்டு. அது மாதிரி இந்த பெரியவர்கால ஒரு பரகால சுவாமி, அவர் பெரியவர்கால சுவாமியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இந்த ஔரங்கசீப் காலம் அது. இந்த சுவாமி சஞ்சாரமாக யமுனை கரைகளே போய் இருந்து கொண்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்பொழுது அந்த பக்கத்திலிருந்து ஔரங்கசீப்பினுடைய அவனுடைய அரண்மனை, அரண்மனையிலிருந்து பார்க்குறான் அவன். இந்த ஔரங்கசீப்பு மகா பொல்லாதவன். ஆனால் அந்த ஔரங்கசீப்போ அவனுடைய கூட பிறந்தவா எல்லாருமே ரொம்ப சாமியார் பக்தி ரொம்ப அதிகம். அது ரொம்ப சாமியார் பக்தி. இப்போ கூட பிரகிருதம் ஆண்டவன் நம்ம பாதுகையில் சாதிச்சுன்னு ஔரங்கசீப்பனுடைய பெரிய அண்ணா ஜேஷ்டன் ஒருத்தன். அவன் ரொம்ப இந்து மதத்தில் ரொம்ப விருப்பத்தோடு இருந்தான். அதே ஒரு முஸ்லீம் பெரியவரையும் ஒரு முஸ்லீம் சாமியார் ஒருத்தரையும் ஒரு நம்ம சம்பிரதாயத்தை இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் ரெண்டு பேரையும் அவள் ரெண்டு பேரும் சந்திச்சின்ற போது அவள் என்ன பேசினா, எவ்வளவு பரஸ்பரம் ஒரு தெய்வ நம்பிக்கையோட ஆசிக்கத்தை பத்தி பேசினான்றத ஒரு புஸ்தகமா எழுதியிருக்கான். அந்த புஸ்தகத்துல இருக்கிற விஷயத்த பிரகிருதம் ஆண்டவன் இப்ப நம்ம பாதுகையில கொஞ்சம் கொஞ்சமா சம்ஸ்கிருதத்திலே சாதிச்சுன்னு வர அது சேவிக்கிற வாளுக்கு தெரியும். அது இதுக்காக சொன்னேன், இந்த அவுரங்கசீப் இந்த ஃபேமிலி அது என்ன, அது ஹிந்து மதத்தை படி ஹிந்து மதம் பிடிக்காதுன்றது உண்டு. சாமியாரிடத்துலேயே ரொம்ப ஒரு விசேஷமான பக்தி உடையவா. இந்த சுவாமியோ காஷாயத்தை தரிச்சுண்டா துவாதச ஊர்த்வ புண்ணியத்தோடு கையில் திருதண்டத்தை வச்சுருந்த ஜமுனங்கரையிலே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிற இந்த இந்த பார்த்தானவன் ரொம்ப பொறுமையாக பார்த்தான். ரொம்ப பொறுமையாக இந்த சுவாமி ஒரு அவசரமும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த எந்த பரபரப்பும் கிடையாது, பகவத் தியானம் உண்டு, நாம் உண்டு. ஏன்னா நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற இந்த அனுபவத்தையும் அவர் ஆராதிக்கிறதான கர்மானுஷ்டானத்தை தவிர இந்த பிரபஞ்சத்தில் எந்த நடவடிக்கையும் இல்லை போல இந்த சுவாமி ஏகாந்தமாக அந்த யமுனக்கரையில் அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஔரங்கசீப் என்ன பண்ணா, பெரிய சுவாமியாராக இருக்கார், ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கார், பிரமாதமாக நாமெல்லாம் சாத்தின்னு இருக்கார். அவரை கூப்பிட்டு நம்ம சபையில் அவரை கௌரவிக்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இன்னும் ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறான், ஒரு வீரனை அனுப்பிச்சான். அந்த சுவாமி அந்த அந்த சுவாமியை பிரகால சுவாமி அந்த வீரன் வந்தான். வந்து பார்த்து சக்கரவர்த்தி கூப்பிடுறார், கட்டாயம் ஒரு உடனே வாங்கோ அப்படின்னா. சக்கரவர்த்தியா? எந்த சக்கரவர்த்தி? எங்களுக்கெல்லாம் ஒரே சக்கரவர்த்தி சர்வேஸ்வரன் தான், வேற யார் கூப்பிட்டாலும் போவதா இல்லை, நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுன்னுட்டார். இவன் இவன் போனான் அங்கே ஔரங்கசீப் கிட்ட போய், அவனுக்கு ஒரே பயம், கூப்பிட்டுன்னு வான்னு சொன்னான்னா கூப்பிட்டுன்னு வராமல் போனான் என்ன அர்த்தம்? அவன் சொன்னா நடுங்கிட்டே சொன்னான் அந்த சாமியார் வரமாட்டேங்கிறார் அப்படின்னு. நான் கூப்பிட்டேன்னு சொன்னியா அப்படின்னார். சக்கரவர்த்தி ஆனேன்னு சொன்னேன் வரமாட்டேன்னார் அப்படின்னா. அப்படியா? சக்கரவர்த்தி ஆக்ஞான்னு சொன்னா விட்டு கூட மதிக்காம வரமாட்டேன்னு சொன்னாரா? அப்படியா? சக்கரவர்த்தியை மதிக்காத சாமியாரா? அப்படின்னா நான் தான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஔரங்கசீப் அங்கேருந்து இவரை பார்க்க வந்தானா, சக்கரவர்த்திய பரகால சுவாமியை வந்து பார்க்க வந்தானா. பார்க்க வந்தா பரகால சுவாமி, அவன் பார்க்க வந்தா கூட எனக்கு அவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டாரான். அவெல்லாம் அதாவது ரொம்ப வைஷ்ணவாளுடைய முகத்தை தவிர வேறொரு முகத்தை பார்க்க பிடிக்காதவா, அதுவும் இல்லாமல் இப்படி ரொம்ப பிரஷ்டனாக இருக்கிறவா, பகவத்வேஷிகளாக இருக்கிறவா, இவளெல்லாம் பார்த்தாலே நமக்கு பாபம். அந்த முகத்தை பார்த்தாலே அந்த பாதிப்பே நமக்கு வேண்டாம், அதுவே நம்ம வைஷ்ணவத்துக்கு கேடு என்பதான். அதனால சக்கரவர்த்தி வந்திருக்காரு பார்க்கணும்னு சொன்னால் அதெல்லாம் யாரையும் பார்க்குறதா இல்லை, எந்த சக்கரவர்த்தியும் எனக்கு வேண்டான்னு விட்டாராம். பிரமிச்சு போயிட்டான் அவன். அதுவும் ஔரங்கசீப்பை பற்றி தெரியும், மகா கொலகார பாவி அவன். எத்தனையோ இந்துக்களை அனாயாசமாக வெட்டி 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 போடுறதே ஒன்று தான் வேலை அவனுக்கு. அவன் அந்த காலத்தில் சட்டமே போட்டிருந்தான், இல்லையோ, ஹிந்துக்களாக இருந்தால் அதுக்காகவே டேக்ஸ் கட்டணும்னு. முஸ்லீம்னா அது ஒரு ஜாதி, இப்போ ஜாதி வரின்றது கிடையாது இப்போதைக்கு, ஆனால் அந்த காலத்துலேயே ஜாதி வரியாக போட்டிருந்தது. மத வரி, மத வெறியினாலே மத வெறி, மத வெறியினாலே மத வரி. ஏன்னா இது ஹிந்துக்களாக இருந்தான்னா அந்த மதத்தை ஆசிரியச்சிருக்கிறதுக்காகவே டேக்ஸ் கட்டணும்னோ, அந்த மாதிரி ரொம்ப கொடுங்கோல் அவன். அப்போ அதுவும் யாரும், அதுவும் சக்கரவர்த்தியாக இருக்கிறவன், யாரையானா வெட்டினான்னா கண் எதிரே வெட்டி போட்டால் கூட கேள்வி கிடையாது. அப்போ ஏற்பட்டவன் அனாயாசமாக திரஸ்கரிக்கிறார். அவனுடைய அரண்மனைக்கு வா, இந்த பக்கத்தில் வந்து எழுந்து யமுனக்கரைகளை போய் உட்காந்துண்டு. அவன் அந்த சாமியாரை மதிக்கிற குணத்தை பார்க்கணும், சுவாமியினுடைய வைபவம் அது, பரகால சுவாமியினுடைய வைபவம். அப்படியே பிரமிச்சு போயிட்டான். உடனே அங்கேயே கைப்பட பட்டோ எழுதி கொடுத்தானாம், இந்த சாமியார் என்னுடைய தேசத்தில் எங்க சஞ்சாரம் பண்ணாலும் என்னுடைய அதிகாரிகள் இவருக்கு எந்த உபதிரவமும் பண்ணக்கூடாது அப்படின்னு கைப்பட பட்டோவில் எழுதி கொடுத்து அதை கொடுத்து கொடு சாமியார்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனான்னு சொல்லுவா. அதனால் பரக அந்த பரகால சுவாமியிடத்துல அவ்வளவு இது இருக்கான்னா ஆச்சாரியாளுடைய கௌரவம். அது மாத்திரம் எதையும் உபேட்சிச்சு இருந்து எதையும் ஆசைப்படாம அவ்வளோ வைராக்கிய நிதியா இருந்ததுனால இந்த பரகா, இப்போ நான் சொன்னவன் இந்த பரகால சுவாமிக்கு ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர் இப்போ நாம் எடுத்துட்ட ரெண்டு உபனிஷத் பாஷ்யக்காரருடைய வைபவம் இருக்காருன்னா அப்பேற்பட்ட ஆச்சாரியால் வழிகாட்டினதுனால தான் அடுத்தடுத்த ஆச்சாரியாலும் அப்பேற்பட்ட ஞானானுஷ்டான வைராகிய நிதிகளா இருந்திருக்கா. நாம் இப்படி இன்னைக்கு உபனிஷத் பாஷ்யக்காரருடைய வைபவத்தை அனுபவிச்சோம். பெரிய மகான் ஏனோபனிடதாம் பாஷ்யம் ராமானுஜ மகாமதானுகம் ரம்யம் பிரபத் ரம்யம் கிருதம் பிரபத்யேதம் ரங்கராமானுஜம் முனின்னு. இந்த உபனிஷத் பாஷ்யக்காரர்களிடத்திலே ரொம்ப ஈடுபட்டு நம்ம ஆச்சாரியன் பிரகிருதம் ஸ்ரீமஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் வேளாமூல கிரகாரத்திலே லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னதியிலே ஆராதனை செய்து கொண்டிருந்த போது உபனிஷத பாஷ்யக்காரரையும் சேர்த்து ஆராதனை பண்ணிக்கொண்டு அவரிடத்துல அஜிஞ்சனமான பக்தியோடு எழுந்தொழிந்து பின்னால் இந்த ஆசிரம சீகாரமாய் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமனாக எழுந்தொழின போது அதே திருநாமத்தோடே ஸ்ரீமத் அங்கராமாவதி மகாதேசிகன் என்ற திருநாமத்தோடு இன்றைக்கு நம்முடைய சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு வருகிறார் என்று இத்தோடு இன்றைக்கு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
நரசிம்மபிரியால வந்த ஆர்டிகல் எல்லாம் படிச்சு காமிச்சிருக்கா.
குட்டி குட்டி படிப்பாளா? சரி, ரைட்டு ரைட்டு.
சரி, அடியா.